ஒன்னு பேதுரு அஞ்சாவது அதிகாரம் வசனம் எட்டுல இருந்து நான் படிக்கிறேன். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு புக்கு, ஒரு கதை புக் எழுதியிருந்தாங்க. அந்த புக்கு பேர் வந்து சிக்ஸ்த் சென்ஸ் அப்படின்னு. அதை குறித்து ஒரு படம் கூட வந்துச்சு, சிக்ஸ்த் சென்ஸ் அப்படின்னு. என்னன்னா, மனுஷனுக்கு இருக்கிறது எத்தனை அறிவு இருக்கு? நாலு அறிவு இருக்கா? அஞ்சு அறிவு உள்ள மனுஷன் அப்படின்வாங்க இல்லைங்களா. நம்ம ஏன்னா அஞ்சு அறிவு ஏன் சொல்றது? நமக்கு வந்து நம்ம எல்லா உணர்ற காரியங்கள் வந்து கண்ணில் பார்க்குறோம் ஒன்று, இல்லை காதில் கேட்குறோம், இல்லை மூக்கில் சுவாசிக்கிறோம், இல்லை நாக்கில் டேஸ்ட் பண்ணுறோம், நாலு அறிவு தொட்டு பார்க்குறோம். இதான் அஞ்சு அறிவு உள்ள மனுஷன் அப்படின்னு சில டைமில் சொல்லுவாங்க. ஆனால் ஆறு அறிவு, ஆறாவது அறிவு ஒன்று இருக்கிறது. அது வந்து இந்த பையனுக்கு வந்து அந்த கதையில் பார்த்தீங்கன்னா, இந்த பையனுக்கு அந்த ஆறாவது அறிவு இருக்கிறது. என்னன்னா, சின்ன பையன், அவன் ஆவிக்கூறிய உலகத்தை அவனால் பார்க்க முடியும். பாருங்களேன், எப்படி என்ன பார்க்க முடியும்? பிசாச அவனால பார்க்க முடியும். செத்தவங்கெல்லாம், செத்த பிறகு அவங்க அப்படியே நடந்து போறது அவனால பார்க்க முடியும். பாருங்களேன், எங்கெங்கெல்லாம் பார்த்தா, எல்லாரும் பார்க்கற மாதிரி இல்லை, இங்க நாலு பேர் பார்த்தா அங்க அஞ்சு பேர் செத்தவங்களை அவனால பார்க்க முடியும். ஆவிக்குரிய உலகத்தை அவனால் பார்க்க முடியும். அதுக்கு பேர் தான் சிக்ஸ்த் சென்ஸ் அப்படின்வாங்க. அந்த மாதிரி விசுவாசிகளா இருக்கிற நமக்கும் ஆண்டவர் ஒரு சிக்ஸ்த் சென்ஸ கொடுத்திருக்கிறார். ஒரு ஒரு காட்சிகள் மாதிரி காண்ற மாதிரி ஒரு சிக்ஸ்த் சென்ஸ் இல்ல, ஆனா ஆவிக்குரிய உலகத்தை, அதுல இருக்கிற ஆபத்தை நம்ம உணர்ந்து நம்மளை தற்காத்து கொள்ளவும், அதுல இருக்க நமக்கு இருக்கக்கூடிய வசதிகள், அதுல நமக்கு எவ்வளவு பொக்கிஷங்கள் அந்த காணாத உலகத்தில் இருக்கு என்பதை உணர்ந்து அதனால நம்ம பயன்படுவதற்கு நமக்கு ஆண்டவர் சிக்ஸ்த் சென்ஸ் கொடுத்திருக்கிறார். பார்த்தோம்னா, அந்த உலக காணாத உலகத்தில் வந்து நல்ல காரியங்களும் இருக்கு, கெட்ட காரியங்களும் இருக்கு இல்லைங்களா. ஆவிக்குரிய உலகத்தில் நல்ல காரியங்களும் இருக்கு, கெட்ட காரியங்களும். என்ன நல்ல காரியங்கள்? ஆண்டவர் சகல ஆசீர்வாதமோ நமக்கு எந்த உலகத்தில் கொடுத்திருக்கிறாரு? எபேசியர்ல என்ன போட்டிருக்கு? நீங்கள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா, சகல பொக்கிஷங்களும் ஆவிக்குரிய உலகத்துல தான் இருக்கு, நம்ம இந்த உலகத்துல இல்ல. பாருங்களேன், இந்த உலகத்தில் எங்க இருக்கு சொத்து, எங்க இருக்குன்ற மாதிரி, எனக்கு அங்க இருக்கு இங்க இருக்குன்ற மாதிரி, ஆவிக்குரிய உலகத்துல தான் நமக்கு சகல ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நம்ம பகுத்தறிந்து அதனால பயன்பட்டு வாழணும்னு தான் ஆண்டவருடைய சித்தமா இருக்கு. அதே நேரத்தில் ஆவிக்குரிய உலகத்தில் நமக்கு பெரிய ஆபத்தம் காத்திருக்கு. அந்த ஆபத்து தான் நம்ம பேதுரு நமக்கு எடுத்து சொல்லிட்டு வர்றாரு. என்ன ஆபத்து? நமக்காக ஒரு பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல் ஆவிக்குரிய உலகத்தில் நம்மளை கெடுக்கவும் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறாங்க, நம்மளை காப்பாத்துறதுக்கும் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறாங்க. இது புரியுதுங்களா? இதுல நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன், ரொம்ப ஆழமா யோசிச்சு பாருங்க. அந்த ஆவிக்குரிய உலகத்திலிருந்து நாம் நன்மையை பெறுவதற்கும் நாம் கெடுதலை வாங்கிக்குவதற்கும் சாதனம் நம்ம கிட்ட தான் இருக்கு. மீன்ஸ், எதன் மூலமா ஆவிக்குரிய உலகத்திலிருந்து நான் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும், எதன் மூலமா கெடுதலை வாங்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, அசுத்த ஆவியும் சாத்தானும் நமக்குள்ள வேலை செய்யணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியா வேலை செய்ய முடியும். எப்படின்னா, நமக்கு ஆண்டவர் கொடுத்த மூளைய நம்ம ஒழுங்கா பயன்படுத்தலாம். பாருங்களேன், சாத்தானுடைய வேலையே பார்த்தீங்கன்னா, நம்ம மூளைய பயன்படுத்தாம நம்ம போனோம்னா அவ வந்து நம்ம வாழ்க்கையில ரொம்ப ஈஸியா வேலை செய்ய முடியும். அது ரொம்ப முக்கியமா யோசிச்சு பாருங்க. ஆனா அதே நேரத்தில் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற நம்முடைய பொக்கிஷங்களும் தேவ தூதர்களோ பரிசுத்தாவியும் சரி, நமக்கு ரொம்ப ஆசீர்வாதம் கொடுக்க முடியும். நம்ம வேதத்தின்படி ஒழுங்கா நம்ம மூளைய பயன்படுத்தணும். இதுதான் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ஆழமான காரியம். பாருங்களேன், ஒரு உதாரணத்துக்கு பல காரியங்களை யோசிச்சு பாருங்க. நம்ம பாவம் செஞ்சு உழுவுறதுக்கு காரணமே நம்ம சரியா யோசிக்காதனால தான். பாருங்களேன், வஞ்சிக்கப்படுறதுனால தான். ஆகவே இதை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்து நம்ம சுத்தி இருக்கிற உலகத்தை பார்ப்போமே கொஞ்ச நேரம். பைபிள் கண்கள்ல பார்த்தோம்னா நம்ம இருக்கிற கோடானி கோடி சபைகளும் கோடானி கோடி கிறிஸ்தவர்களும் பிசாசு வாயில தான் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இதை வச்சு யோசிச்சு பாருங்க. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, பழைய காலத்திலிருந்தே ஆரம்ப காலத்திலிருந்தே பாத்தீங்கன்னா, சாத்தான் வந்து மனுஷங்களை வந்து கடவுள்கிட்ட போகாதபடி இருக்கிறதுக்கு அவன் செய்யற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்ப காலம் நோவா காலத்திலிருந்தே எடுத்து பார்த்தோம்னா, அவன் பாபேல் கோபுரம்னு ஒன்னு கட்டினான். அங்க வந்து ஒரு மதம் ஆரம்பிச்சிச்சு. ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா, அந்த பாபிலோன் மிஸ்ட்ரி ரிலிஜன் மதம், ஒரு பாபிலோன் மதம்னு ஆரம்பிச்சிச்சு. என்னங்க அதை சொல்றீங்க? அந்த மதத்தை ஆரம்ப காலத்தில் ஆரம்பிச்ச மதத்தினுடைய பிரான்சஸ் தான் பல மதங்கள் உலகத்தில் இருக்கிறது. இந்து மதம் எடுத்தோம்னா அங்கிருந்து வந்த ஒரு பிரான்ச் தான், அங்கிருந்து வந்த ஒரு பிரான்ச். பல மதங்களை எடுத்து பார்த்தோம்னா அங்கிருந்து வந்த பிரான்ச்சஸ் தான், உலகம் எங்கும் பரவிச்சு. அந்த மதத்தின் இந்த மதங்களுடைய பிரதான கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, மனுஷனை சிந்திக்க விடுறதில்ல. மைண்ட்லெஸ் ரிலிஜன், மூட நம்பிக்கையில மனுஷனை வைத்திருக்கிற மதம் பாருங்களேன். மூட நம்பிக்கையில மனுஷனை சிந்திக்கவே விடாத, கடவுள்கிட்ட மனுஷன் போகக்கூடாதுன்னா பிசாசு மனுஷனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அவனை சிந்திக்க விடாம செஞ்சுட்டா போதும். சிந்திக்க விடாத ஒரு குருட்டான மதத்துல அவனை வச்சிருந்தா போதும் பாருங்களா. அப்படித்தான் இந்து மதம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு குருட்டான மதம், ஒரு இருளான மதம். அந்த மதம் என்ன செய்ய பார்க்குது? மந்திரத்திலையும் தந்திரத்திலையும் ஆன்மீகத்திலையும், ஆன்மீகம்னா என்ன தெரியுங்களா, மிஸ்டிசிசம். அதாவது நமக்கு புரியாத, நமக்கு அறியாத, நமக்கு தெரியாத கடவுள்கள் தேவர்கள் உண்டு, அவங்கள நம்ம அப்படியே மயக்கி என்னென்னவோ செய்யறது. நமக்கு ஆவிக்குரிய உலகத்துல அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு மனுஷருங்களா ஒரு சிந்திக்காத ஒரு மக்குகளா வச்சிருக்கதான் அவனுடைய வேலை. ஏன் கத்தோலிக்கு மதம் எடுத்து பார்த்தனாலும் ஆழமா ஆன்மீகத்தில் இருக்கிறது அவங்க தான். அவங்க செய்வாங்களே மாசு பூசை, சரிங்களா, பூசை என்ன பண்றது, அர்த்தம் இல்லாத சொல்ற காரியங்களே சொல்லி சொல்லி பூசைங்க பண்ணிக்கிட்டு ஏதாவது அதுல கத்துக்கிட்டு மனுஷன் விழிப்பு உணர்வோடு வர முடியுமா? அந்த மதங்களுடைய நோக்கம் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது கத்தோலிக்கு மாத்திரம் இல்ல, நம்ம ஊர்ல இருக்கிற கரிஸ்மாட்டிக் மதமும் பாருங்களேன், அர்த்தம் இல்லாம காரியங்களை சொல்லி சொன்னதே சொல்லி அதனோட நோக்கம் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனுஷனுக்கு ஒரு ஒரு பக்தி ஃபீலிங்க கொடுக்கணும். மனுஷனுடைய மனுஷனை சிந்திக்க வச்சு அவன் மனதை மறுரூபமாக்கி அவனை சிந்திக்க வைக்கிறது இல்ல நோக்கம். இந்த மதங்களுடைய நோக்கம், இந்து மதம் எடுத்துக்கலாம், கத்தோலிக் மதம் எடுத்துக்கலாம், கரிஸ்மேட்டிக் பெண்டகாஸ்டல் மதத்தை எடுத்துக்கலாம், எல்லாம் என்னன்னா மனுஷனுக்கு என்ன கொடுக்கணும், ஒரு உணர்ச்சிகரமான ஃபீலிங், கடவுளை ஃபீல் பண்ற ஒரு ஃபீலிங்கை கொடுக்கணும். அந்த ஃபீலிங்கை வந்து மனதை கடந்து அந்த ஃபீலிங் அவனுக்கு கொடுத்தோன்னா சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா அபாட பக்தி ஃபீலிங், ஆண்டவரை போய் பார்த்துட்டு வந்தோம், ஆண்டவர் ஆராதனை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை தான் கொடுத்து மனுஷனை பிசாசு ஆட்கொள்ளுது பாருங்களா. அதான் மிஸ்டிசிசம் பண்ணுவாங்க, அதான் ஒரு ஆன்மீக மதம். அது வந்து மாடர்ன் விதத்திலே வந்திருக்கு பாருங்களேன், நியூ ஏஜ் மூவ்மெண்ட்னுவாங்க நீங்க, ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அதனோட நோக்கமே என்னன்னா, ஆன்டி இன்டெலக்சுவல், அதாவது மனுஷனை சிந்திக்கவே விடக்கூடாது, ஒரு ஒரு கருத்து அங்க பாயிண்ட்களே இருக்கக்கூடாது, கண்டென்டே இருக்காது, அதுல விஷயமே இருக்காது பாத்தீங்கன்னா. ஆனா அந்த பாஸ்டருடைய குரல்னாலேயோ அவர் சொல்ற அல்லேலூயான்றதுனாலயோ கர்த்தரை நினைத்து பாருங்கள், அவரே உணர்ச்சிகரமா அப்படியே அழுகிற மாதிரி எல்லாரையும் அழுவிச்சு ஒரு ஃபீலிங்க கொடுத்து, அர்த்தமே இல்லை என்னையா சர்ச்சுக்கு போயிட்டு வந்த, கோயிலுக்கு போயிட்டு வர, கோயிலுக்கு போயிட்டு வர, என்னையா போய் கத்துக்கிட்டு வந்தேன்னா பக்தியா வந்த அப்படியே பாஸ்டர் ஓ கேட்டிருக்கீங்களா, கத்தோலிக்கலாம் ஓன்னு பண்ணுவாங்க. அது அப்படியே ஃபீலிங்க கொடுக்கணும், அப்படியே உணர்ச்சியை கொடுக்கணும். இப்படித்தாங்க பிசாசு கோடிக்கணக்கான சபைகளையும் கிறிஸ்தவர்களையும் விளங்கிக்கிட்டு இருக்கு, புரியுதுங்களா. அவன் கடவுள்கிட்ட போகக்கூடாதுன்னா மனுஷனை மூட நம்பிக்கையில பாரம்பரியத்துல சத்தியத்துக்கிட்ட வராதபடிக்கு அவனை வச்சிருந்தா போதும், இப்படித்தான் பண்ணுது. இதுல பாத்தீங்கன்னா இதனோட நோக்கம் நான் சொல்ற மாதிரி, மனதை நம்ம ஓரம் கட்டிட்டு ஆண்டவரை உணரணும். இவங்கள அனுபவத்தை தேடி ஓடுறவங்க, ஃபீலிங்கை தேடி ஓடுறவங்க. இந்த மாதிரி மதத்துல போகும்போது என்ன ஆகுது, அது கத்தோலிக்கா இருக்கலாம் என்னவா இருக்கலாம், வேதத்தை பைபிளை ஓரம் கட்டிடுவாங்க. ஏன்னா பைபிள் என்ன கொண்டு வருது, மனுஷனுக்கு சிந்தனையை கொண்டு வருது, ஒளியை கொண்டு வருது, அதை ஓரம் கட்டிட்டு ஃபீலிங் பின்னாடி அனுபவம் பின்னாடி மனுஷருங்க ஓடி போய் சாத்தானுடைய வாயில உள்ளுருது பாருங்களேன். இதுதான் இங்க சடங்காச்சாரியமோ ஆன்மீகமோ அனுபவமோ ரொம்ப முக்கியமா இருக்கும். என்ன இதனோட ரிசல்ட்னு பாத்தீங்கன்னா, மனுஷங்களுக்கு பக்தி ஃபீலிங் இருக்கே தவிர, பக்தின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்களே தவிர, நான் ரொம்ப பக்தியானவனேன், ஆராதனைக்கு போறேன், காணிக்க கொடுக்கறேன், சர்ச்சுக்கு போறேன், சர்ச்ல எவ்வளவு வேலை செய்யறேன்ற ஒரு பக்தி ஃபீலிங் கொடுக்குதே தவிர, அவங்கள சத்தியத்துல வளர்க்கறதே இல்லை. சத்தியத்துல வளர்க்கறதே இல்லை. எது கரெக்டு எது தவறுன்னு தெரியாம, வேதத்தின் அறிவுல அவங்க வளராம, மனது அவங்களுக்கு மறுரூபம் அடையாம ஒரு மூட நம்பிக்கையில வாழ்றது. இப்படித்தான் பிசாசு எல்லாரையும் விழுங்குறது. பாருங்களேன், இதான் ரொம்ப இதெல்லாம் என்ன அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு எமோஷனல் அனுபவம், ஒரு ஃபீலிங், பக்தி ஃபீலிங், அது ஒண்ணுதான் மிஞ்சி இருக்கு. ரொம்ப பக்தி பாரு, என்ன பக்தி, வார வாரம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துருவார், ரொம்ப பக்தி, காணிக்கெல்லாம் சர்ச்சில் ரொம்ப வேலை செய்வாரு. ஆனா பைபிள்ல ஆண்டவர் எவ்வளவு அறிஞ்சிருக்கிற, வேதத்துல எவ்வளவு அறிஞ்சிருக்கிறன்றதே இருக்காது. பாருங்களேன், இதனால என்ன ஆகுது, பர்சனல் லைஃப்ல அவங்களால ஒழுங்கா வாழவே முடியாது, பரிசுத்தமா வாழவே முடியாது. ஏன், வேதம் தெரியாது, பரிசுத்தமா வாழ முடியாது, பாவத்துக்கு விரோதமா போர் செய்ய முடியாது. குடும்பத்தை பாத்தீங்கன்னா, அப்பா அம்மாவை அடிச்சுக்கிட்டு, மனைவியை போட்டு அடிச்சுக்கிட்டு குடும்பமே மோசமா இருக்கும். பெற்றோர்கள் கீழ்படியாத பிள்ளைங்க, அப்பா அம்மா மனைவி புருஷன் ஒழுங்கா, இந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த வித்தியாசம் இருக்காது. குடும்பத்தை அதுக்கெல்லாம் குறையில ஆடுறா பூசாரி ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்துருவாரு. வாழ்றதெல்லாம் இந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. ஏன் இந்த மாதிரி ஆன்மீக மயக்கம், மயக்கம் அது ஒரு போதை, போதைன்னா தெரியுதுங்களா, ஒரு ஒரு மயக்கம், அந்த மாதிரி போயிட்டு வந்து ஒரு கிக்க வாங்கிட்டு வந்துட்டோம்னா பெரிய இது பிராக்டிக்கலா அவங்களுக்கு ஒன்றும் அப்படி இருக்காது. பாருங்களேன், இந்த இதுவும் ஆண்டவர் சபையை ஏற்படுத்தினதுக்கும் நேர் ஆப்போசிட். ஆண்டவர் அவர் சபையை எப்படி கொண்டு வந்தார் இந்த உலகத்தில் பாத்தீங்கன்னா, இந்த உலகத்து இருள மூட நம்பிக்கையில மாட்டிருக்கிற இந்த உலகத்தை ஒளியில கொண்டு வரணும்ன்றது ஆண்டவருடைய சித்தம். ஒளினா என்ன, ஒளினா அறிவுன்னு அர்த்தம், புரியுதுங்களா, நாலேஜ். மனுஷனுக்கு கடவுளை பற்றிய அறிவை கொடுக்கணும், சபை தான் கொடுக்கணும். அவனுக்கு அறிவை கொடுத்து, மனுஷனுக்கு கடவுளை பற்றி கத்து கொடுத்து, வேத வசனத்தின் மூலமா அவனுக்கு சத்தியத்தை கற்பித்து, அவன் கண்களை திறந்து மனதை மறுரூபாக்கணும். அதான் சபை, அதுக்குதான் சபை. பாருங்களேன், அதுதான் சபை, ஃபுல்லி ஆப்போசிட். மனுஷன் இருள இருக்கிறான், அங்க இருந்து அவனை ஒளியில கொண்டு வரணும். ஒளினாவே நம்ம என்ன பாக்குறோம், இட்ஸ் அ நாலேஜ், நாலேஜ், ஒரு ஆத்தன்டிக் கிறிஸ்டியானிட்டி, அதாவது உண்மையான கிறிஸ்தவம், வேத பூர்வமான கிறிஸ்தவம். சரித்திரத்துல எங்க பார்த்தாலும் அவங்க முக்கியத்துவம் கொடுத்தது எதுக்கு, தியாலஜி, ஆண்டவருடைய சத்தியத்தை விளக்குனாங்க. அப்போஸ்தலருங்க பாருங்க, அங்கங்க போய் எங்க ஃபீலிங்ஸா கொடுத்துட்டு இருந்தாங்க, இல்ல பவுல் 3 வருஷ காலமா தேவனுடைய சகல ஆலோசனையை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ற, அது சீர்திருத்த காலத்திலயும் பார்த்தனா அதான் செஞ்சாங்க இல்லைங்களா. எங்க போனாலும் பைபிள ஆண்டவருடைய சத்தியத்தை விளக்கி கொடுத்தாங்க. அதாங்க உண்மையான ஆண்டவருடைய வேலை. சபை வந்து உலகத்துக்கு ஒளியை கொண்டு வரணும், ஒளியை கொண்டு வரணும். நம்ம அறியாமையில் இருக்கிறது எந்த நன்மையும் கொண்டு வராது. சில பேர் எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க கூட அறியாமைய விரும்புவாங்க. ஏன்னா அறியாமையில இருந்தா அந்த பக்தி ஃபீலிங் ரொம்ப இருக்கும். பாருங்களேன், ஒரு மூட நம்பிக்கை ரொம்ப இருக்கும், அந்த ஃபீலிங் ரொம்ப இருக்கும். அறியாமையில் இருந்தா அந்த ஃபீலிங் போய் விட்டுறக்கூடாது என்பதற்காக அறியாமையை ரொம்ப விரும்புவாங்க அவங்க. பாருங்களேன், அதுதான் ரொம்ப பயங்கரம். அதனோட ஆபத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். வேதம் என்ன சொல்லுது, ஓசியால சொல்றாரு ஆண்டவர், என்னுடைய ஜனங்கள், மை பீப்புள் பெரிஷ் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் நாலேஜ், அறிவில்லாமல் என் ஜனங்கள் அழிந்து போகிறார்கள், அறிவில்லாமல் என் ஜனங்கள் அழிந்து போகிறார்கள் அப்படின்னு வேதம் நம்மளை கடிந்து கொள்றத பாக்குறோம். இது நாங்க சாத்தானுடைய வாயில நேரா போய் விடுறதுன்னு. ஏன்னா ஆண்டவர்கிட்ட ஆவிக்குரிய உலகத்திலிருந்து நமக்கு பெறாத ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் பெறாம சாத்தானுடைய இன்ஃபுளுன்ஸை நம்ம பெறணும்னா நம்ம மைண்டை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அது நமக்கு ரொம்ப கஷ்டம் கூட மைண்ட் யூஸ் பண்றது இல்லைங்களா. அதனால நிம்மதியா போய் எங்கேயோ பக்தியில கைதட்டி பாட்பாடி இல்லைன்னா போய் ஆனு ஏதாவது கேட்டு வந்துட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு. அதுதான் சாத்தான் வாயில உடுவுறது. பாருங்களேன், அப்படி வாழ்ந்து வாழ்ந்து ஆயுசே பக்தி ஃபீலிங்லயே ஓட்டி கடைசியில போய் நியாய தீர்ப்புல தான் தெரியும், எனக்கும் இயேசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, ஆண்டவரை பத்தி எனக்கு தெரியவே தெரியாதுன்னு அன்னைக்கு தான் தெரியும். எத்தனை கோடி ஜனங்க அப்படி இருக்காங்க யோசிச்சு பாருங்களேன். இதான் ஒரு மிஸ்டிசிசம், ஒரு ஆன்மீகத்துல மனுஷங்களை அது ஏமாத்துறத பாக்குறோம். கடவுள் வந்து அவர் வார்த்தையை நமக்கு எது கொடுத்திருக்கிறாரு, அவர் வார்த்தையை நம்ம மூளையை பயன்படுத்தி படிச்சுக்கிட்டு நம்ம அறிஞ்சுக்கணும், அறிஞ்சுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் படிச்சு அறிஞ்சு அதன்படி நடக்கிறது. அப்படி நம்ம நடந்தோம்னா அதுக்கு ஏற்ற அனுபவங்கள் ஆண்டவர் கொடுப்பார். பாருங்களேன், கிருபையின் அனுபவங்கள், அனுபவம் இல்லாம இல்ல, சத்தியத்துக்கு ஏற்ற அனுபவங்கள், அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல என்ன பாக்குறோம், முழு கிறிஸ்தவமே இந்த ஃபீலிங்க்கு ஓடுது, இந்த கிக்குக்கு ஓடுது. பாருங்களேன், இந்த கிக்குக்கு தான் ஓடுது. ஒரு பிரசங்கியுடைய வேலை, ஒழுங்கான பிரசங்கியுடைய வேலை நமக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்கறது இல்ல. என் அருமையானவர்களே, உங்களை நான் நினைத்து அப்படி இப்படின்னு சொல்லி கதை சொல்லி அப்படியே உருக வச்சு ஃபீலிங் கொடுக்கறது, ஃபீலிங்க்கு தான் பிரசங்கமே தயார் பண்றாங்க. ஒரு உண்மையான வேத பிரசங்கியுடையோ இல்ல மனுஷர்களுக்கு ஃபீலிங் இல்ல, மனுஷர்களை சிந்திக்க வைக்கிறது. பாருங்களேன், சிந்திக்க வைக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். யோசிக்க வைக்கணும். ஏன் யோசிக்க, அவங்களை அழுவ வைக்கிறது, த்ரில்ல கொடுக்கறது இல்ல, அவங்களை சிந்திக்க வைக்கணும். ஆனா அப்படி இல்லை நம்ம ஊர்ல பார்த்தோம்னா. ஏன் சிந்திக்க வைக்கணும், வேதம் என்ன சொல்லுது? பாவிகளா இருக்கிற நமக்கு, பாவிகளாய் போன இருக்கிற நமக்கு பிரச்சனை என்னன்னு சொல்லுது வேதம். ஆதியாகமத்துல என்ன சொல்லுச்சு, மனுஷனுடைய ஃபீலிங் எல்லாம் மோசமா இருக்குதுன்னு ஆண்டவர் சொன்னாரு. மனுஷனுடைய சிந்தையெல்லாம் தீமையா இருக்கிறதுன்னு பார்த்தார் ஆண்டவர். நம்ம ப்ராப்ளம் என்ன தெரியுமா, நம்ம மைண்டு தான் ப்ராப்ளம். நம்ம மைண்டு, நம்ம ஃபீலிங் இல்ல ப்ராப்ளம். பாருங்களேன், நம்முடைய சிந்தனை எல்லாம் தீமையா இருக்கிறதால தான் நம்ம உருப்பட மாட்டேன்றோம், ஆண்டவருக்கு விரோதமா நடக்கிறோம்னு சொல்லுது. இன்னும் வேதம் பல இடங்கள்ல அந்த மனுஷனுடைய பிரச்சனை என்ன சொல்லுது, ரோமர் 1 கூட சொல்லுது, நமக்கு என்ன மாதிரி சிந்தை, இழிவான சிந்தைக்கு தேவன் நம்மளை ஒப்பு கொடுத்தா, இழிவான சிந்தைக்கு. 2 Corinthians 4:4 என்ன போட்டிருக்குன்னா, இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் பிரபு நமக்கு மோசமான ஃபீலிங் கொடுத்திருக்கான போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு, 4:4 2 Corinthians அவன் படிங்களா யாராவது, 2 Corinthians 4:4 பிசாசு நமக்கு என்ன பண்ணி வச்சிருக்கான்,
தேவனுடைய சாராய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தை ஒளி அவிசுவாசிகளே அவர்களுக்கு பிரகாசமாக இருக்கிறார்படிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன்
அவருடைய உணர்ச்சிகளை குருடாக்கினான போட்டிருக்கு. அவருடைய மனதை குருடாக்கி வச்சிருக்கான். நம்முடைய ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா, நம்ம மைண்டுங்க, நம்ம மைண்ட் சிந்திக்க மாட்டேங்குது, நம்ம மைண்ட் குருடாக்கி பட்டிருக்கு பிசாசுனால. அதுதான் நம்மளுடைய ப்ராப்ளம். பாருங்க, அவருடைய மனதை குருடாக்கினார். ஏன் பாவத்துல வாழ்றாங்க மனுஷருங்க, ஏன் ஆண்டவர் அறியாம இருக்கிறாங்க, ஏன் அவிசுவாசிங்க அப்படி வாழ்றாங்க. எபேசியர் 4:17 பாருங்களேன்,
குழந்தைகளால் இராமல் மனுஷருடைய தூதும் வஞ்சிப்பதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாக பலவித காற்றினாலே.
4:17
கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனேன், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள்.
எதனால நடக்கிறாங்க புறஜாதியர்கள், அப்படி வீணான சிந்தனை. பாருங்களேன், இல்லைன்னா மைண்ட் ரிலேட்டட், கவனிக்கிறீங்களா, வீணான சிந்தனையினால தான் அவங்க அப்படி நடக்கிறாங்க. தொடர்ந்து படிங்க, ஏன் அப்படி நடக்கிறாங்க,
அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினால்,
தங்களில் இருக்கும்
அறியாமையினால்,
அறியாம தெரியல உங்களுக்கு. இந்த மாதிரி ஆன்மீகத்திலேயே பிடிச்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வர, கோயிலுக்கு போயிட்டு வர, ஒண்ணுமே அந்த போதகருங்க கத்து கொடுக்கறது இல்ல, ஒண்ணுமே வேத வெளிச்சத்தை அந்த போதகருங்க சொல்லி தர்றது இல்ல. சர்ச்சுக்கு தான் 30 போயிட்டு வர, ஒண்ணுமே ஆண்டவரை பத்தியும் சத்தியத்தை பத்தியும் பைபிளை பத்தியும் எனக்கு தெரியாது. அறியாமலேயே வாழ்க்கை ஆயுசு, அவங்களுக்கு இருக்கிற அறியாமல் தான் வாழ்க்கை உருப்பட மாட்டேன்ன்றார் ஆண்டவர். ஆண்டவர் சபிக்கிறார் அவங்களை. பாருங்களேன், அவங்களுக்கு இருக்கிற அறியாமையினால 1 Peter 1:14 அவர் என்ன சொல்றாரு, மாம்ச இச்சைகளின்படி நம்ம ஏன் நடக்கிறோம், பாவங்க வழிகளில் நம்ம ஏன் போகிறோம், ஏன் மாம்ச இச்சைகள் படிங்களா, 1:14 அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகள். விஷயம் தெரியல, மைண்ட நம்ம யூஸ் பண்ணுகிறவர்களா இல்லனா, நம்மளும் இருக்கலாம் இந்த சபைக்கு வரோன்னு, ஆனா வேதத்தை படிக்கிறது இல்ல, மைண்ட யூஸ் பண்றது இல்ல. போட்ட காலத்திலேயே, அந்த காலத்தில இருந்து இந்த காலம் வரைக்கும் அதே நிலைமை தான், வளர்ச்சியே இல்ல. ஏன் அவர் படிக்கிறவர் இல்ல, வேதத்தை வாசிக்கிறது இல்ல, ஜபம் பண்றது இல்ல, ஏன்னா வளர்ச்சியே இல்லாம நம்மளும் இருந்துடலாம். அதனாலதான் வாழ்க்கைய முன்னேறாத போயிடலாம் நமக்கு. பாருங்களேன், நம்மளும் சபைக்கு போறோன்னு, ஆனா அதுதான் நம்ம பாத்துக்கணும். பாருங்களா, அறியாமைனாலே. ஆகவே அந்த பிரச்சனை, மனுஷனுக்கு இருக்கிற அந்த மூல ப்ராப்ளம், மைண்ட சரி செய்யக்கூடியது சத்தியம் மட்டும்தாங்க, சத்தியம் மட்டும்தான், வெளிச்சம் மட்டும்தான் அவனை சரி செய்ய முடியும். ஆனா அது நம்ம ஊர்ல ஃபேமஸே இல்லை. பாருங்களேன், பிரச்சனை தான். ஏன் சத்தியம் மட்டும்தான், ரோமர்ல என்ன போட்டிருக்கு, Romans 12 அவருடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தத்தை நாம் அறியும் போது நம்ம என்ன மாதிரி ஆராதனையை செய்ய முடியும், புத்தி உள்ள ஆராதனை செய்ய முடியும். பாருங்களா 12:1 ஆண்டவருக்கு
நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.
புத்தி உள்ள ஆராதனை பாருங்களா, புத்தி உள்ள ஆராதனையை நம்ம ஆண்டவருக்கு செய்யணும். புத்தி இல்லாத போய் நாட்டுக்கள் ஓனம் கத்துறதோ மந்திரம் போடுறதோ அதை கேட்கறதோ இத மாசு பூசை அதெல்லாம் புத்தி உள்ள ஆராதனையே இல்ல. புத்தி உள்ள ஆராதனை செய்யணும். எப்படிங்க நடந்த அப்படி செஞ்சா என்னங்க ஆகும்? அடுத்த வசனம் படிங்களா,
தொடர்ந்து பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகும்.
எப்படி தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் நீங்க அறியும் போது உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுறீங்க, வாழ்க்கை மாறுது, ஆண்டவருக்கு பிரியமா மாறுது. அதுதான் ஆண்டவர் அதை விட்டுட்டு பாருங்களா, ஐயோன்னு சத்தம் போடுறதும் ஓன்னு ஃபீலிங்க கொடுக்கறதும் ஓன்னு இது பண்ணிட்டு போறதும் அது இல்லைங்க ஆண்டவர். அது பிசாசுடைய வேலைன்னு தெரியுதுங்களா? ஆவி நம்ம மைண்ட் ஆஃப் பண்றது பிசாசுடைய வேலை. ஆவிக்குரிய உலகத்திலிருந்து நம்ம ஆசீர்வாதம் பெறாதபடிக்கு பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கணும்னா மைண்ட் ஆஃப் பண்ணுங்க. அதனாலதான் அந்நிய பாஷை பேசுறதுக்கும் இதை செய்யறதுக்கும் முதல்ல என்ன சொல்லுவாங்க, ஒன்னும் யோசிக்காத, ஒன்னும் யோசிக்காத, நீ மாம்பிளையா பொம்பளையா ஒன்னும் யோசிக்காத, இது குதி மைண்ட் ஆஃப் பண்ணிட்டு குதி அந்நிய பாஷை வந்துடும். ஏன் அப்பதான் ஆவி இறங்கும் உள்ள பாருங்களேன். மைண்ட் ஆஃப் பண்ணோம்னா சிந்தனையில நம்ம விட்டோம்னா பிசாசு இறங்கிடும் நம்ம மேல. நம்ம வாழ்க்கையிலும் சொல்றேன், நம்ம மைண்டை யூஸ் பண்றவர்களா பழகி போலன்னா பிசாசு தான் நம்ம வாழ்க்கையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, பாத்துக்கோங்க. அதுக்காகவே இந்த ஆவிக்குரிய காரியத்துல தாங்க பாக்குறோம். வேதம் என்ன சொல்லுது, ஒரு மனுஷன் தான் எப்படி சிந்திக்கிறானோ அப்படித்தான் அவன் இருப்பான் போ சொல்லுது. அவன் எப்படி சிந்திக்கிறானோ அப்படித்தான் இருப்பான். நம்ம என்ன செய்யறோம், தொடர்ந்து என்ன பண்ண பாக்குறோம், நமக்கு என்ன புத்தி இல்லையா, எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க, நீங்க ஒண்டி ஏங்க எப்போ பைபிள் திறந்து வச்சுட்டு எல்லாரும் உயிரை வாங்குறீங்க அப்படின்னா, நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தியங்களை எடுத்து உங்க மைண்ட்ல ஊத்திக்கிட்டே இருக்கிறோம், ஊத்திக்கிட்டே இருக்கிறோம் அந்த மைண்ட்ல சத்தியம். அந்த மைண்ட்ல சத்தியத்தை ஊத்தும் போது ஊத்தும் போது அந்த மைண்டு தொடர்ந்து மத்தியானம் காலையில வந்தா அதைதான் செய்யறோம், நைட் ஈவினிங் வந்தா அதைத்தான் செய்யறோம். ஊத்தி ஊத்தி என்ன பண்றோம், உங்க சிந்தனை போக்குல மைண்ட்ல இந்த சத்தியங்கள் போய் அது தான் அறியாமையே கலந்து போகுது. இந்த சத்தியத்தின் நியாயத்தை பாருங்க, இந்த சத்தியம் எவ்வளவு நியாயமானது பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்கன்னு சொல்லி 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 அது ஆர்வத்தோடு ஆசையோடு அதை விரும்பத்தக்க விதத்தில் அதை சொல்லி உங்க மைண்ட்ல அது போய் சேருது. சேரும் போது அது என்ன ஆகுது, உங்களை அறியாமலே அது உங்க சிந்தனை போக்கா மாறி அது உங்கள ஒரு குணமா மாறுது. உங்களை அறியாமையே உங்களுடைய நடத்தைய அது பாதிக்குது. ஐயோ நான் தாழ்மையா இருக்க, பெருமையா இருக்கிறவங்க உங்களுக்கு என்ன வருது, ஐயோ நான் தாழ்மையா இருந்த ஆண்டு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமேன்ற ஒரு குணம், குணம் மாறி அந்த குணம் உங்க நடத்தைய மாத்துது, உங்க வாழ்க்கை மாறுது. பாருங்களேன், இதுதான் சத்தியம் செய்யணும், இதுதான் போதகர் விரும்புறது, இதைத்தான் செய்யறது நம்ம. பாருங்களேன், இதுதான் புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னு வேதம் சொல்லுது. இதுதான் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் பெறத்துக்கு நமக்கு வழி, வேற எந்த வழியும் இல்லை. சத்தியத்தை நாம் தொடர்ந்து மனிதர்களுடைய மனதில் ஊத்தும் போது அது அவங்களுக்குள்ள குணமா மாறி போகுது. பிரசங்கி செய்யறதுனால மாத்திரம் இல்ல, நீங்களும் அது ஆவலோடு ஆசையோடு திறந்த இருதயத்தோடு எதிர்ப்பில்லாம கேட்டு தாழ்மையா ஏற்றுக்கும் போது பரிசுத்தாவியர் என்ன பண்றாரு, உங்க மைண்ட்ல அதை மிக்ஸ் பண்ணி விடுறாரு. மிக்ஸ் பண்ணி விட்டு உங்க மைண்ட் சிந்தனை சிந்திக்கும் போது இது ஒரு பாகமா மாறுது. பிரசங்கத்துல உட்காந்து தூங்கிட்டு ஃபீலிங்கே இல்லையேன்னு தூங்கிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நடக்காது. உங்க ஆர்வத்தோடு சத்தியத்தை கத்துக்கணுமே புரிஞ்சுக்கணுமே ஆண்டவர் சத்தியத்தை விளக்கணுமேனு கேட்கும் போது ஹோலி ஸ்பிரிட் ஒர்க்ஸ், அது மைண்ட்ல மாறுது, அது குணமா மாறுது, அந்த குணங்கள் நடத்தைய பாதிச்சு வாழ்க்கை மாறுது. பாருங்களேன், அப்படித்தான் நம்ம பார்த்துக்கணும். ஆகவே இது எவ்வளவு முக்கியம் பாருங்களேன், சத்தியத்துக்கு நம்மளை எக்ஸ்போஸ் பண்றது ரொம்ப அவசியம். அதனால இந்த மைண்ட்லெஸ் கிறிஸ்டியானிட்டின்னு மூளை இல்லாத கிறிஸ்டியானிட்டி, புத்தி இல்லாத ஆராதனை, அதுல எல்லாம் பார்த்து நம்ம மயங்கிடக்கூடாது. நல்லா இருக்கலாம், ரொம்ப ஈஸியா இருக்கலாம், நமது கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இதுதான் ஆண்டவருடைய வழி பாருங்களேன். ஆகவே அது பிசாசுடைய வழி என்பதை நாம புரிஞ்சுக்கணும். அதைத்தான் நம்ம, அதனால தாங்க நம்ம ரீசன் தட் வி டூ வாட் வி டூ, நம்ம இதெல்லாம் செய்யறதுக்கு என்ன காரணம், இதுக்காகத்தான் காரணம். இதுதான் ஆண்டவருடைய வழி, இதுதான் ஆண்டவருக்கு பிரியமான வழி. அந்த குணங்களை நமக்கு கொண்டு வரணும் என்பதற்காகத்தான் பேதுருவம் பேசிட்டு வருது நம்ம பார்க்கறோம். என்ன அஞ்சு குணங்களை பத்தி அவர் பேசினார் இது வரைக்கும் இல்லைங்களா. யோசிச்சு பாருங்க, நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன், இந்த குணங்கள் இல்லாததுக்காக காரணம் தான் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல வளராது காரணமே. இது அஞ்சுல எங்கேயோ நம்ம கோட்டை விடுறோம் பயங்கரமா. இல்ல சில பேருக்கு பெருமையினாலேயே அவங்க வளராம இருக்கலாம், இல்ல சில பேருக்கு உலக கவலைகள்னாலேயே அவங்க வளராம இருக்கலாம், இன்னும் சில பேருக்கு விழுத்தே இருக்கிறது இல்ல, இன்னும் சில பேருக்கு சப்மிஷனே இல்லை. இதுதான் ப்ராப்ளம். இந்த அஞ்சு குணங்களை காண்டி நம்ம வாழ்க்கையில குணமா மாத்திக்கிட்டோம்னா அது நம்ம நடத்தைய பாதிச்சுன்னா அவ்வளவு வளர்ச்சி இருக்கும், அதிசயமா வளர்ச்சி இருக்கும். அஞ்சு குணங்கள் பேதுரு நமக்கு சொல்லி கொடுத்துருத பாத்திருக்கோம் பாருங்களேன். என்ன, முதலாவது ஆவிக்குரிய அதிகாரங்களுக்கு நாம் கீழ்படியணும். ஏன் கீழ்படியணும்? ஒரு பாஸ்டரா ஆண்டவர் வந்து நேரா பேசுறாரா நம்ம கிட்ட? இல்ல, பேசுறது இல்ல. ஒரு பாஸ்டரா சக மூப்பர்களை அண்டர் ஷெப்பர்ட்ஸா அவர் கீழே இருக்கிற மெய்ப்பர்களா வச்சு அவங்க மூலமா பேசுறார், அவங்க மூலமா வழிகாட்டுறார். ஆண்டவருக்கு நம்ம கீழ்படியிருந்தா அந்த பாஸ்டர் வேதத்தின் மூலமா சொல்றத தாழ்மையோடு ஏற்று நம்ம கீழ்படியணும். கீழ்படியாத போது என்ன ஆகுது? அவர் ஆத்மாவை பத்தி, நம்ம உடம்ப பாத்துக்கணும்ன்றத பத்தி, தேவனோடு நடக்கணும்ன்றத பத்தி அவ்வளோ எடுத்து எடுத்து மாறாடிச்சுக்கிட்டு வருஷம்லாம் சொல்லி கொடுப்பார். ஆனா நான் கீழ்படிய மாட்டேன்னு நம்ம இருந்தோம்னா எத்தனையோ வருஷம் வீணா வாழ்ந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பவே சொன்னார் பாஸ்டர் நம்ம கேட்கல இந்த மாதிரி கெட்டு போனோம் அப்படின்னு வரணும் பாருங்களேன். எப்படி வளர முடியும்? தேரவே முடியாது. அடுத்ததாக தாழ்மை, மனத்தாழ்மை இருக்கணும். மனத்தாழ்மை இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. ஆவிக்குரிய உலகத்திலிருந்து எது உதவான் கிடைக்கும் நமக்கு? உதைக்கு மேல உதத்தான் கிடைக்கும், எந்த நன்மையும் நமக்கு கிடைக்க முடியாது பாருங்களேன். மனத்தாழ்மை, மன பெருமை நமக்கு இருக்கக்கூடாது. என்ன, ஏன் பாருங்களேன், பல விதமா பல பல கோடிக்கணக்கான மக்கள் வளராம இருக்கிறதுக்கு காரணமே தாழ்மையை அவங்க கத்துக்காததுனால. கத்துக்காததுனால இந்த தாழ்மையை அவங்க கற்றுக்கல கொள்ளாதது இன்னொரு பாதிப்பு என்ன, அடங்கி இருக்கிறது இல்ல தேவனுடைய பராமரிப்புக்குள்ள, அடங்கி இருக்கிறது இல்ல, திருப்தியா இருக்கிறது இல்ல பாருங்களேன். அந்த பராமரிப்புல தேவனுடைய நடத்துதல்ல ஒரு அதிருப்தி, ஒரு இரிட்டேஷன், கோபத்திலேயே அவங்க வாழ்ந்து என்ன நடக்குது, கவலைகளினால் மூழ்கி பாரப்பட்டு போறது பாருங்களேன். ஏன் அப்படி மூழ்கி வளராதுக்கு காரணம் என்ன, பல பேர் வளராதுக்கு காரணம் என்ன, உலக கவலைகளே மூழ்கி இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் ராஜ்யத்தையும் என் நீதியும் தேடு, மத்ததை பாத்துக்கிறேன். இல்ல, இவங்களுக்கு அதை பாத்துக்குவாங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் இங்க டைம் இருந்தா இதுக்கு. வேதத்தை படிக்காது காரணம் டைமே இருக்கிறது இல்ல, வளர்றதே இல்ல, பல வருஷம் வீணா போகுது. ஏன் வீணா போகுது? ஏன்னா நான் உலகத்துல செய்ய போறேன், அதை செய்யணும், இதை செய்யணும், இவ்வளவு வேலை இருக்கு, இவ்வளவு பொறுப்பு இருக்கு. ஆண்டவர், உன் பொறுப்பெல்லாம் எனக்கு தெரியும், பொறுப்பெல்லாம் எனக்கு தெரியும், என் ராஜ்யத்தை நீ பாரு, நான் பாத்துக்கிறேன், என்ன பெரிய இது, தாழ்மைப்படு, நீ என்ன, உன் சந்ததி என்ன, உன் குடும்பம் என்ன, நான் பாத்துக்கிறேன், என் காரியத்தை நீ கவனின்ற எந்த பார். ஆனா இல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு நேரம் இல்லாம காலத்தை வீணாக்க வேண்டியது பாருங்களேன். படிக்கிறது டைம் இல்ல, வளர்றது டைம் இல்ல, ஆண்டவருடைய விஷயத்துல ஏங்க ரொம்ப பிஸிங்க, டைம் இல்லைங்க, அப்படியே காலம் போக வேண்டியது பாருங்களேன். அதான் உலக கவலைகள்னால் மூழ்கி இருப்பது. அடுத்தது நம்முடைய கவலைகள்லாம் அவர் மேல் வைத்து நான் வாழணும்ன்றாரு, அப்படி வாழாததுனால பல பிரச்சனைகள் ஏற்படுறது. இன்னொன்னு கடைசியில பார்த்தோம் நம்ம மனக்கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு பாருங்களேன் ரொம்ப முக்கியம். மனக்கட்டுப்பாடு என்ன, இதனால இந்த மன கட்டுப்பாடு இருந்தா தான் ஆவிக்குரிய உலகத்திலிருந்து நமக்கு நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்களேன். தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், சிக்ஸ்த் சென்ஸ். இந்த சென்ஸ் ஆண்டவர்கள் கொடுத்திருக்கிறார், அவிவசுவாசிக்கு அது இல்ல, உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கும் போதுதான் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நம்ம அனுபவிக்க முடியும், அங்க இருக்கிற ஆபத்திலிருந்து நம்ம தற்காத்துக் கொள்ள முடியும். சிக்ஸ்த் சென்ஸே நம்ம யூஸே பண்ணாம இருந்தோம்னா என்ன ஆகும், ஏதாவது ஒரு சென்ஸ் நம்ம யூஸ் பண்ணாம இருந்தா என்ன ஆகும், யோசிச்சு பாருங்க, கண்ணை நம்ம திறக்கிறதே இல்ல, ஒரு ஒரு வருஷம் திறக்கிறது இல்ல, என்ன ஆகும், திறக்கவே முடியாம போயிரும் இல்லைங்களா. நம்ம ஃபீலிங்க, கையே கூட ஃபீலிங்கே இல்லாம போயிரும். அந்த மாதிரி தெளிந்த புத்தி இல்லைனா ஆவிக்குரிய உலகத்தை பத்தி ஃபீலிங்க, சிக்ஸ்த் சென்ஸே இல்லாம மந்தமா போயிரும். அதுவே தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது தான் ஆவிக்குரிய பாபத்திலிருந்து நம்ம தற்காத்து கொள்ள முடியும், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்று வாழ முடியும். சிக்ஸ்த் சென்ஸ் நமக்கு இருக்கணும். அதான் சொல்றேன், அது எப்படி வரும், ஒரு டிசிப்ளைன்டு சுய கட்டுப்பாடோடு நம்ம இருக்கணும். உலகத்தின் கவர்ச்சிகளுக்கு அளவுக்கு மீறி நம்ம இடம் தராம நம்மளை தற்காத்து கொள்ளும் போது தான் சிக்ஸ்த் சென்ஸ் இருக்க முடியும் நமக்கு. இல்லைங்களா? எல்லாம் உலகத்துல போய் பரண்டு இன்பமோ அனுபவின்னு இல்லைன்னா உலக கவலைகள்ல ஒழுகி இருக்குன்னா சிக்ஸ்த் சென்ஸ் எங்க இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன், அங்கதான் பிசாசு கிட்ட நம்ம மாட்டிக்கிறோம். அதுதான் நம்ம பாக்குறோம். ஓகே, அடுத்ததாக கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம், என்ன சொல்றதுன்னு அதுக்கு ஒரு தலைப்பு தெரியல, ஒரு ஒரு விழித்த தற்காப்பு, ஒரு விழித்திருங்கள் அப்படின்னு வருது. விழித்து கொண்டு உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள், விழித்த தற்காப்பு அப்படி ஒரு வார்த்தை இருக்கா தெரியல. விழித்து கொண்டு நம்மளை தற்காத்துக் கொள்ளணும். ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர் நம்மளுடைய ஆபத்தை பத்தி அவர் எடுத்து சொன்னார். ஏன் பாருங்களேன், 8வது வசனத்தில், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச்ஃபுல்லா இருக்கணும். ஏனெனில் உங்கள் எதிராளாகிய பிசாசானவன், நமக்கு இருக்கிற ஆபத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு இருக்கிற ஆபத்து யோசிச்சு பாருங்க, பேதுரு அவர் நினைக்கிறார், கற்பனை இல்ல, ஒரு மேய்ப்பன் யோசிச்சு பாருங்க, ஒரு 100 ஆடு வச்சிருக்கிற மேய்ப்பன், ஒரு 100 ஆடு இருக்குது, அவரு நல்லா பாத்துட்டு இருக்காரு, ஆனா சில ஆடுங்க அங்க இங்க போகுது, அது போகும்போது ஒரு சிங்கம் அங்க வருது. சிங்கம் வந்து அப்படியே உத்து பார்த்து வாயெல்லாம் சொல்லு வருது, அதுக்கு அதை பிடிச்சி விழுங்கலான்னு அது பாத்துக்கிட்டு இருக்கு. இந்த மேய்ப்பன் பாக்குறார், பார்க்கும்போது இவர் எப்படி கத்தி சொல்லுவார் அந்த ஆடுக்கு, யோசிச்சு பாருங்களேன். அந்த ஆடு சத்தம் போட்டு கேட்கலான்னு வைங்களேன், எப்படி கத்துவார் உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ சத்தமா கத்துவார், ஏன்னு கத்த மாட்டாரு. இப்ப நமக்கு ஒரு லாரி வருதோ ஒரு இது வருதோ, நம்ம புள்ள நின்றுட்டு இருந்தா எப்படி கத்துவோம் யோசிச்சு பாருங்களேன். அந்த மாதிரி பேதுரு சீரியஸா கத்துற, சிங்கம் வருது உன்னை கடிக்க போது, எந்திரி தூங்காத எந்திரி, அந்த ஆடு போய் நல்லா அங்க தூக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ, எங்கேயோ போயிட்டு மந்த கூட இருக்காங்க, நல்லா தூக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி பேதுரு இங்க கத்துறாரு. ஏன் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு காட்சி, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிற சிங்கம். ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ வந்துருச்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, என் வைஃப் இதுல பார்த்தேன். ஒரு ஒரு லேடி தான் போய் ஒரு லேக் பக்கத்துல போய் நிக்கிது, ஒரு போட்டோ பிடிக்கணும்னு ஒரு பொம்பளை போகுது. அந்த தண்ணியில இருந்து ஒரு முதல வந்து அந்த பெண்ணை விழுங்கிருச்சு. நீங்களாம் பாத்திருக்கீங்களா? யாராவது தெரியலன்னா என்கிட்ட நான் கேளுங்க, என் வைஃப் அனுப்பி விடலாம் உங்களுக்கு. அப்படியே முழு பொண்ணே முழுங்கிருச்சு முதல்ல. அது பார்த்து ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நமக்கு மனசே ஐயோ இப்படி ஆயிப்போச்சே. அதை விட பயங்கரம் இந்த சிங்கம், நம்ம விழுங்கலான்னு பாக்குது முழுசா. அந்த மாதிரி பயங்கரமான சிங்கம், இதனை அதனோட குணாதிசயம் இங்க போட்டிருக்கே தவிர, அது நம்ம கிட்ட வரும்போது சிங்கம் மாதிரி வராது. அதை நீங்க பாத்துக்கணும், அதோட தந்திரம் அதான். உள்ள சிங்கம் மாதிரி அது இருந்தாலும், நம்மள விழுங்கலான்னு வந்தாலும், அது வரும்போது ரொம்ப ஏவாள் கிட்ட அப்படியா வந்துச்சு, நான் வந்துச்சு ஏவாள் கிட்ட இல்ல, ரொம்ப நிதானமா ஏவாளே, ஃப்ரெண்டு மாதிரி, ரொம்ப உதவி செய்யற மாதிரி. ஆண்டவர் சொல்லாத விஷயத்த நான் நிறைய விஷயம் வச்சிருக்கிறேன், உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறேன். ஆண்டவருக்கு சந்தோஷம் கொடுக்காத விதங்கள்ல உனக்கு சந்தோஷத்தை நான் கொடுக்க போறேன்னு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வந்து அதை வஞ்சி அப்படித்தான் வரும் நம்ம கிட்ட. பாருங்களேன், நம்ம கிட்ட ரொம்ப வஞ்சிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வரும். நம்ம ரொம்ப முக்கியம், இந்த ஆபத்தை நம்ம உணர்றது, ஆபத்தை உணர்றது. தேவ தூதன், ஒளியன் தூதன் போல அவன் வருவான் வேதம் போட்டிருக்கு. அவனை வந்து ஒருவேளை நம்ம சிங்கம் மாதிரி நம்ம பார்த்தோம்னா, அவனுடைய ஆபத்தை நம்ம பார்த்தோம்னா, நான் சொல்றேன், ஆண்டவரை விட்டு கொஞ்சம் கூட விலகவே மாட்டோம். எப்போ பாரு ஜபத்துல விழித்திருக்கிறவர்களா நம்ம இருப்போம். அவன் அப்படி பார்த்துட்டோம்னா, சிங்கம் மாதிரி இப்படித்தான் தாட்டுறாரு, அப்படித்தான் உணரணும்ன்றாரு. ஆனா அவன் அப்படி நம்ம வாழ்க்கையில இல்லவே இல்லை. நம்ம அவன் நம்ம வாழ்க்கையில பேசுறதும் செயல்படுறதும் நமக்கே தெரியாது, நமக்கு நல்லது செய்யற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். பாருங்களேன், பேதுரு வாழ்க்கையில சிங்கம் மாதிரி அவன் வந்தான், அவன் இல்லையே, நல்ல ஆண்டவருக்கு அன்பு சொல்ற மாதிரி, அன்பா இருக்கிற மாதிரி, ஐயோ ஆண்டவரே உங்களுக்கு ஒன்னும் நடக்க கூடாதுன்னு, ஆனா உள்ள புகுந்திருப்பான் பேதுரு உள்ள. பாருங்களேன், அப்பாலே போ சாத்தானேன்னு அவர் பார்த்தாரு, சிங்கத்தை அங்க பார்த்தாரு, நம்ம பாக்குறது இல்ல. பாருங்களேன், அப்படி நம்ம எப்பவும் அவனை சிங்கம் மாதிரி பார்த்தோம்னா நம்ம விழித்திருப்போம். இன்னொன்னு சொல்றேன், நம்ம விழித்து தெளிந்த புத்தி உள்ளவர்களை ஆபத்தை உணர்ந்து வாழாததுக்கு காரணமே அவனுடைய மயக்கத்துல இருக்கிறதுனால தான். யார் யாரெல்லாம் பிசாசனுடைய ஆபத்தை உணர்ந்து இருக்காங்களோ அவங்க என்னமா இருப்பாங்க? விழித்து தான் இருப்பாங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களா தான் இருப்பாங்க. ஆகவே அது நமக்கு இருக்கிற ஆவிக்குரிய ஆபத்தை அவர் உணர்த்துற, நம்ம வாழ்க்கையில அவன் எப்படி வேலை செய்யறான் படிங்களா அந்த வசனம், 8வது வசனம்.
ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்
அப்படின்னு பாக்குறோம். அவனுடைய ஆபத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவனுடைய ஆபத்தை நம்ம உணர்றது, ஏன் அவனுடைய ஆபத்தை உணர்ந்தா தான் நம்ம வளரவே முடியும். பாருங்களேன், சேட்டனுடைய ஆபத்தை உணராத எந்த மனுஷரும் விழித்திருந்து ஜெபித்து தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கவே முடியாது. பாருங்களேன், அப்படி இல்லாத இருக்கிறதுக்கே நம்ம காரணம் என்ன? அவனுடைய மயக்கத்துல மாட்டி இருக்கிறதுனால தான். ஏன்னா அவன் வர்றதும் தெரியல, போறதும் தெரியல, அவன் நம்ம மைண்ட்ல என்ன செய்யறான்னு தெரியல, இஷ்டத்துக்கு நம்ம வாழ்றோன்றதுனால தான். அவன் ஆபத்தை உணர்ந்தான் விழுத்திருப்போம். அவன் எப்படி பவுல் சொல்றாரு, அவனுடைய தந்திரங்களை நாம் அறியாமல் இல்லையே அப்படின்றார். இப்ப அந்த சபைக்கு எழுதும் போது கொரிந்தியர் சபைக்கு, வி ஆர் நாட் அன்அவேர் ஆஃப் ஹிஸ் டிவைசஸ், சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறியாமல் இல்லையே அப்படின்றார். ஒரு போதகர் சொல்லியிருக்கார், சாத்தான் இந்த உலகத்தில் நாம் வாழும் போது சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறியாமல் இருந்தோமானால் இந்த உலகத்தில் தேர முடியாது ஆவிக்குரிய ஜீவியத்தில், அதை அறிஞ்சுக்கணும் அப்படின்றார். ஆகவே சுருக்கமா நான் சொல்றேனே, அவன் என்னென்ன செய்ய முடியும், என்னென்ன செய்ய முடியும்னா, அவன் வேதத்துல போட்டிருக்கிறது வந்து அவன் தனிப்பட்ட விதத்தில் நம்ம ஒவ்வொருத்தரையும் அவன் தாக்கிறான். யாருக்குமே தெரியாது, தனிப்பட்ட விதத்தில் அவன் மாம்சத்தை வச்சு நம்மளை தாக்குறான், உலகத்தை வச்சு நம்மளை தாக்குறான் தனிப்பட்ட விதத்தில். எப்படி தாக்குறான்? நம்மள பாவ சோதனைக்குள்ள போக வச்சு பாவம் செய்ய வைக்கிறது. பாருங்களேன், அவன் அப்படி செய்ய பாக்குறான், சாத்தான் தான் அதை செய்யறது. நம்ம அப்படி யோசிக்கிறோமா? இந்த ஒரு மீனை பிடிக்கிறோம்னா மீனுக்கு வலை இந்த பேட்டுன்னுவாங்க, அதுக்கு என்ன சொல்றது, இறையா, அதுக்கு எரை போடுற மாதிரி போடுறது. ஆனா அது என்ன நினைக்கும், நமக்கு சாப்பாடு இருக்குன்னு அழகா அது போய் சாப்பிட போகுது. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற உக்கு அதுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. அந்த மாதிரி தான் சாத்தான் நமக்கும் எரை போடுறது. எரை போட்டு பின்னாடி உக்கு வச்சிருப்பான், நம்ம உக்க பாக்குறது இல்ல, அந்த இறைய போய் அப்படியே ஆஹா நல்லா இருக்கேன்னு போய் சாப்பிட மாட்டிக்கிறான். அப்படித்தான் அவன் நம்ம கிட்ட வருது. பல விதத்தில் அவன் உக்கு போட்டு நம்மள பயங்கரமா செய்வான். ஏன் பாவத்தை வந்து அது ரொம்ப நன்மை நல்லதா நம்மளுக்கு காமிச்சு, ரொம்ப இன்பமா காமிச்சு, ஆனா பாவம் ரொம்ப பயங்கரம், பெரிய விளைவுகள் நம்ம கொண்டு வரோம். நம்ம பார்த்தோம், ரொம்ப பயங்கரம்ன்றத நமக்கு காமிக்காம, இது சின்ன விஷயம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்றத நம்மளுக்கு காமிச்சு, பாவத்துக்கு ஒரு நல்ல பெயிண்ட் அடிச்சு, அது அதனோட குற்ற உணர்வு அது ரொம்ப பெருசு இல்லப்பா, அந்த குற்ற உணர்வை குறைச்சி பாவம் எப்படிங்க நம்மளை செய்ய வைக்கிறது, அதுக்கு நல்ல பெயிண்ட் அடிச்சு வைக்கிறான் இல்லைங்களா. நல்லா ஒரு அசிங்கம், அது அவலட்சணம், ஒரு பாட்டி அசிங்கமா அந்த பாட்டிக்கு மேக்கப் போடுற மாதிரி மேக்கப் போட்டு அழகா நமக்கு முன்னாடி நிக்க வைக்கிறோம், நமக்கு அது மேல ஆஸ்தியா வருது, அது ரொம்ப பெரிய தப்பு இல்லைன்னு ஒரு ஒரு குற்ற உணர்வை குறைச்சிடறான். அந்த மாதிரி குற்ற உணர்வு குறைச்சது மாத்திரம் இல்லாம, ஆண்டவர் ரொம்ப இரக்கமானவர்ன்ற மாதிரி அந்த டைம்ல காட்டுறான். நீ எவ்வளவு பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிச்சிருவாரு, ஆண்டவரையும் தப்பா நம்மளுக்கு காமிக்க, ஆண்டவர் சிரிச்சுப்பாருன்னு காட்டுறது இல்ல, ஆண்டவர் இறக்கமானவர், நீ செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், ஆண்டவர் மன்னிச்சுக்கிட்டே இருப்பாருன்ற தப்பான ஐடியா மனசுல கொடுத்துறான். மனம் திரும்புதல் ரொம்ப ஈஸின்ற மாதிரி காமிச்சிடறான், ரொம்ப ஈஸி, அது பாவம் செஞ்சுட்டு என்ன இருக்கு, மனம் திரும்பிடலாம், சும்மா ஜபத்தை அடிச்சு விட்டா முடிஞ்சு மனம் திரும்ப, இல்லவே இல்லை. அவன் பொய்யா சொல்லி நம்மள பாவம் செய்ய வைக்கிறது, அதான் சாத்தானுடைய தந்திரம். அது மாத்திரம் இல்லாம ரெண்டாவது சாத்தான் செய்யக்கூடிய அவனுடைய தந்திரம், ஒன்னு நம்ம பாவத்தை செய்ய வைக்கிறது, ரெண்டாவது the sins of omission, நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியாம, ஆவிக்குரிய கடமைகளை செய்ய முடியாம நமக்கு தடை பண்றது, அது சாத்தானுடைய தந்திரம். ஏன் நம்மள சில பேர் ஒழுங்கா ஜபம் பண்ண முடியறது இல்ல, ஒழுங்கா வேதத்தை வாசி, அதெல்லாம் கடமை இல்ல, அது இல்லாம உறுப்பட வளரவே முடியாதுன்னு நமக்கு தெரியும்ல, ஏன் நம்ம செய்யாத காரணம் சொல்லவா? உங்க வாழ்க்கையில சாத்தான் வேலை செய்யறதுனால தான் அது உங்க வாழ்க்கையில ஒழுங்கா இல்ல அப்படி நீங்க பாக்குறீங்களா? என் வாழ்க்கையில சாத்தா எங்க வேலை செய்யறான், என்னை ஒழுங்கா ஜெபம் பண்ண விடுறதில்ல, ஒழுங்கா வேதம் படிக்க விடுறதில்ல, ஆண்டவர் கூட ஐக்கியமா இருக்க விடுறதில்ல, அதான் சாத்தானுடைய வேலை. பாருங்களேன், ஏன் அங்கதான் சாத்தா இருக்கிறத பாக்குறோம், ஏன் நம்முடைய ஆவிக்குரிய கடமைகள்ல வேதத்தை படிக்க விடாம நம்ம ஆயுசையும் நேரத்தையும் வீணான காரியத்திலேயே மாயையிலேயே நம்மள காலத்தை கழிக்க வைக்கிறது, பல வருஷங்கள் காலத்தை நம்மளை கழிக்க வச்சு, ஏன் நம்ம மைண்டை கெடுத்துறதுனால, என்ன யூஸ் பைபிள் படிக்கிறதுனால, என்ன பெருசா கிடைச்சிட போகுது ஜெபம் பண்றதுனால, உலகத்துல அதை செஞ்சோம்னா எவ்வளவு நல்லா இருக்கு, நம்ம என்ன மாதிரி காலத்துல வாழ்றோம், டெக்னாலஜி எல்இடி டிவில 200 சேனல்ஸ் ஓடுது, அதெல்லாம் எப்ப நான் பார்த்து முடிக்கிறது, டேப்லெட்ஸ் இருக்கு, எவ்வளவு வீடியோ கேம்ஸ் இருக்கு, நான் ஆட வேண்டியது, அதெல்லாம் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங், எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குது, அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அதுக்கு நேரம் இல்லை, இதுக்கு நேரம் இல்லைன்னு எதுவுமே யூஸ் இல்லை. ஆனா அதெல்லாம் ரொம்ப யூஸ் மாதிரி காமிச்சிட்டு வேதம் படிக்கிறது வயசானவங்களும் வேலை இல்லாதவங்க தான் போய் பைபிளை படிப்பாங்க. போர் அடிக்கிறவங்க, கஷ்டமா இருக்கிறவங்க, நீ போய் உட்காந்து பைபிளை படிக்கலாமா? இப்படி மூளையை கெடுத்து வச்சிருக்கிறது அவர் தான். ரொம்ப 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 ஆசை, இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தில் தியானமா இருக்கிறவனே பாக்கியவான். எல்லாம் செய்யறதெல்லாம் வாய்க்கும்னு வர்றது எங்க? அது அப்படியா நமக்கு தெரியுது? பிசாசு காட்டுறது நம்ம மூளை எப்படி கெடுத்து வச்சிருக்கோம். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா 20 எப்ப நான் அவங்க வீட்டுக்கு வரணும் பைபிளை படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி நீங்க இருக்கீங்களா? இல்ல. ஏன்? உங்க மூளைய அது கெடுத்து வச்சிருக்கு. இதெல்லாம் ரொம்ப முக்கியம், அதெல்லாம் ரொம்ப முக்கியம், வேலை ரொம்ப முக்கியம், பைபிள் அதெல்லாம் டைம் இருந்தா பாத்துக்கலாம், ஜபோலா அதெல்லாம் என்ன யூஸ் அதெல்லாம்? இப்படித்தான் நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியாம நம்ம மூளையை கெடுத்து வைக்கிறது சாத்தா. பாருங்க, அவனுடைய தந்திரங்களை நம்ம பார்க்க கத்துக்கணும். உலகத்தை ரொம்ப கவர்ச்சியா, ரொம்ப பிரயோஜனமா, தப்பான ஐடியாஸ் நம்ம கொடுக்கறது. அது மாத்திரம் இல்ல, அவன் செய்யறது இன்னொரு காரியம், ஒன்னு நம்மளை பாவத்தை செய்ய வைக்கிறது. என்னென்னவோ செஞ்சு நம்ம மூளையெல்லாம் கெடுத்து பாவம் ரொம்ப ஈஸின்னு செய்ய வச்சுது. சென்ஸ் ஆஃப் கமிஷன். அடுத்தது சென்ஸ் ஆஃப் ஒமிஷன், அதாவது நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம பாவம் செய்யறது. யோசிச்சு பாருங்களேன், வேதத்தை படிக்காதது பாவம் இல்ல, பைபிளை ஜபம் பண்ணாதது பாவம் இல்ல, அந்த பாவத்தை பாவத்தோடு வாழ்ந்தோம்னா ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? நம்மள ஒரு போதும் ஆசீர்வதிக்காது. எப்படியாவது பாவம் செய்யவே, ஒன்னு செஞ்சு பாவம் செய்ய, செய்ய வேண்டியதை செய்யாம பாவம் செய்ய, அது செய்யறான். அடுத்தது இப்படி நம்ம தொடர்ந்து செய்யும் போது நம்மளை எப்ப பாரு சந்தேகத்தோடு, ஒரு கவலைகளோடு, ஒரு ஆவிக்குரிய சந்தேகம், நான் ரட்சிக்கப்பட்டனா இல்லையா, ஆண்டவருக்குள்ள உறுதியா இல்லாதபடிக்கே சந்தேகம், கேள்வி, முறுமுறுப்புலயே வாழ வைக்கிறது அவனுடைய வேலை. பாருங்களேன், உறுதியா நம்ம ஆண்டவருக்குள்ள உறுதியா இருந்தனா எவ்வளவு சாட்சியா வாழ்வோம். யோசிச்சு பாருங்களேன், ஏங்க நம்ம சாட்சியா வாழாததுக்கு, ஆண்டவர் சுவிசேஷத்துக்காக பெருசா செய்யாததுக்கு காரணமே என்ன? ஒரு ஒருத்தரும் ஒரு நிம்மதி இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல, ஒரு சந்தேகங்கள், ஒரு கவலைகள், ஒரு நிம்மதி இல்ல, ஆறுதல் இல்ல, சமாதானம் இல்ல. யார் வேலை அது? சாத்தானுடைய வேலை. இப்படியே வச்சிருக்கிறது பல தந்திரங்கள்னால. ஆகவே இதுல இருந்தெல்லாம் நம்ம காப்பாத்திக்கணும் நம்மளை. இதான் சாத்தானுடைய தந்திரமான வேலைகள். அந்த மாத்திரம் இல்ல, அவன் குடும்பத்தை தாக்குவான் அப்படின்னு போட்டிருக்கு. புருஷ மனைவி இருக்கக்கூடிய உறவை அவன் தாக்குவான்னு போட்டிருக்கு. பாருங்களா, 1 கொரிந்தியர் 7:3 படிங்களா கொஞ்சம் வேகமா.
புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யக்கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்யக்கடவன். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையில்லாதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரக்தத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள்.
பாருங்களேன், சாத்தான் வந்து குடும்பத்தை எப்படி தாக்குவான்? புருஷன் மனைவி சரியான உறவுல இல்லன்னா குடும்பத்தை பயங்கரமா அவன் தாக்குவான்னு போட்டிருக்கு. பாருங்களேன், இந்த ரிலேஷன்ஷிப், சரீர ரிலேஷன்ஷிப்லயோ ஒருத்தர் ஒருத்தருக்கு கொடுத்து அதை ஒரு பிளாக்மெயிலா ஒருத்தர் ஒருத்தரா பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா சாத்தான் வந்து பல சோதனைகளை ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃபுக்கோ கொண்டு வர்ற வழி இருக்குது. சாத்தான் அங்க வேலை செய்வான்னு போட்டிருக்கு. அதை பாத்துக்கிறோம். இன்னொன்னு, சபை தலைவர்களை அவன் தாக்குவான்னு 1 Timothy 3:7 போட்டுக்குது, படிக்க வேண்டியது இல்லை. அப்புறம் சபையை அவன் தாக்குவான்னு போட்டிருக்கு. ஆகவே இந்த மாதிரி பல தாக்குதல் சாத்தான் இருக்கு. இதுல இருந்து நம்ம எப்படி பொழைக்கிறது? இவங்கிட்ட இருந்து நம்ம எப்படி பொழைக்கிறது? நம்ம ஆன்மீக தலைவர்களை நாம் போய் கேட்டோம்னா, பெந்தகோஸ்த ஆளுங்களையோ அவங்களையோ கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? எப்படிங்க சாத்தாங்கிட்ட நம்ம தாக்குறது? ஊர்ல பல கதைகள் இருக்கு, பல புக்ஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய போர், சாத்தானை தாப்புது, அப்படி இப்படி பல காரியங்கள் இருக்கு இல்லைங்களா. எப்படி இந்த சாத்தானை நம்ம மேற்கொள்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களை கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? நாம் சாத்தானை கட்ட வேண்டும். எப்படிங்க சாத்தானை கட்டுறது? உன்னை கட்டுகிறேன் சாத்தானே அப்படின்னு நீங்க சொல்லிருங்க. அப்படின்னா என்ன ஆயிடும்? சக்கு நின்னுடுவான். அவனை யாருமே அசைக்க முடியாது. அப்படியே இப்பன்னு சாத்தான் நின்னுடுவான். அப்படியா? எவ்வளவு முட்டாள்தனம், யோசனை வானா உனக்கு? மைண்ட்லெஸ். உன்னை கட்டுகிறேன் சாத்தானே, இயேசு நாமத்துல உன்னை கட்டுகிறேன்னு அப்படியே அவர் நின்னுடுவார். எங்கேயுமே அவர் அசைய மாட்டாரு. முட்டாள்தனம் இல்ல. எவ்வளவு நாளும் அந்த கட்டு இருக்கணும்னு யாராவது கேட்டிருக்கீங்களா? ஒரு வாட்டி கட்டிட்டானா எவ்வளவு நாள் அந்த கட்டு இருக்கும்? டெய்லி கட்டணுமா? அதுக்கு பதிலே கொடுக்க மாட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, அவனை கட்டிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில ஒண்டி கட்டுறோமா இல்ல எல்லார் வாழ்க்கையிலயும் கட்டுறோமா? வேற எங்கேயுமே அவன் போக முடியாது, கட்டி வச்சிடறியான்னு. அப்படி அவன் ஒருத்தன் தானே, அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை, அவனை கட்டுகிறேன் அப்படின்றது. ஆனா அதெல்லாம் முட்டாள்தனம், பல அர்த்தங்கள் போட்டிருக்கு. 24 மணி நேரம் உபவாசம் இருந்து சபசபையா கூட்டம் கூட்டமா கூடி இந்த நகரத்தில் சாத்தானை கட்டுகிறோம், இந்த ஊர்ல சாத்தானை கட்டி விடுகிறோம், இந்தியாவை இயேசுக்கு சொந்தமாக்குறோம் கட்டிடுறோம்னு எவ்வளவு பெருமை அகங்காரம் அதுல இருக்குன்னு நம்ம பாக்குறது இல்ல. நம்ம எல்லாம் போய் சாத்தான பாவி மனுஷருங்க, நம்மளையே நம்ம ஒழுங்கா பாத்துக்கிட்டு நம்மள கட்டுறதுக்கே, நம்ம வாயை கட்டுறதுக்கே நம்மளால முடியறது இல்ல. போய் சாத்தான கட்டிடுறோம்னு எவ்வளவு அகங்காரம் பெருமை அதுல இருக்கு பாருங்களேன். அதுக்கும் பைபிளுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. அதை எடுத்து சொல்றவங்க நம்ம ஊர்ல யாரும் இல்ல. நான் கட்டிக்கிறோம், அதை பண்ணிடுறோம், இதை பண்ணிடுறோம் பார்த்தா அவரு தான் இன்னொரு அதுக்கப்புறம் வேசித்தனம் பண்ணாருன்னு வெளியே வர்றாரு பாருங்களேன். இதுதான் இந்த இது நடக்கிறது பிரச்சனைகள் பாருங்களேன். அதனால புக்ஸே எழுதி இதெல்லாம் ஒரு பீட்டர் வாக்னர்னு ஒருத்தர் எழுதி வச்சார் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் நிறைய புக்ஸ் எழுதி விட்டார், அதெல்லாம் படிச்சுட்டு தான் இந்த ஊர் மக்கள்லாம் கெட்டு போனது. அவர் தான் சொன்னார் அவிக்கூறிய உலகத்தில் சாத்தானை கட்டுறது எப்படி, இது பண்றது எப்படி, அது பண்றது எப்படின்னு அதெல்லாம் படிச்சு அதுதான் போதகமா வந்துருச்சு இங்கெல்லாம். அதெல்லாம் வந்து இதுதான் கெட்டு போச்சு. அப்படி இல்ல, வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது சாத்தாங்கிட்ட நம்ம எப்படி செயல்படணும் பாருங்களா. அதான் படிக்க போறோம், சுருக்கமா பார்த்து முடிப்போம். என்ன சொல்றார் பேதுரு, கர்ஜிக்கிற சிங்கம் போல் அவன் சுத்தி திரிகிறான், எவனை விழுகலாமோன்னு, ஆகவே நீங்கள் அவனை கட்டுங்கள், அவனை விரட்டுங்கள், அவனை தாக்குங்கள். என்ன சொல்றாரு, அழகா சொல்றாரு பாருங்களா. 9 விசுவாசத்தில் உறுதியாய் அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் பாருங்களா. என்ன செய்யணும், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் தான் தெளிவா. இப்படி சாத்தான் செயல்படுற ஆவிக்குரிய உலகத்தில் செயல்படுற அவனுக்கு விரோதமா நம்ம என்ன செய்யணும், எதிர்த்து நில்லுங்கள். அவன் ஏதோ செய்யணும்னு வரக்கூடிய காரியத்துக்கு இடம் கொடுக்காம ஒருத்தருக்கு எதிர்த்து நில்லுங்கள்னா என்ன அர்த்தம், அவங்க இன்னும் முன்னாடி போகாதபடிக்கு அவனுக்கு அவங்களை ஸ்டாப் பண்றது இல்லைங்களா. அவன் வாழ்க்கையில என்ன செய்ய வரான்றத செய்ய விடாம அவனை நிக்க வைக்கிறது. எதிர்த்து நில்லுங்கள் பாருங்களா, எதிர்த்து நில்லுங்கள். இதே வசனம் யாக்கோபுல போட்டிருக்கிறத படிக்கலாமே, ஜேம்ஸ் 4:8.
தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளை உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள்.
இல்ல, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு 7 வருதா, 7 வரலாம், 4:7.
ஆகையா தேவனுக்கு கீழ்படுந்திருங்கள்,
அங்கேயும் பாருங்களேன். பிசாசுக்கு என்ன செய்யணும், அவனை விரட்டுங்க, அவனை கட்டுங்கன்னு போடல. வேதம் சொல்றது, ஆண்டவர் சொல்றது, அவிக்குரிய உலகத்தை அறிஞ்ச பீட்டர் வாக்னரோ இந்த கள்ளப்போதகர்களோ இல்ல. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அதான் வழி. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இது வந்து டைரக்ட் ஆப்போசிட். பல வசனங்கள்ல வேதம் என்ன சொல்லுதுன்னா, சில பாவங்களுக்கு விரோதமா நம்ம என்ன பண்ணணும்னு போட்டிருக்குன்னா, அதை விட்டு ஓடணும்னு போட்டிருக்கு. வேசித்தனத்துக்கு விட்டு விலகி ஓடுங்கள், அப்படிதான் பவுலுக்கு பண ஆசையை விட்டு ஓடு அப்படின்னு திமோத்திக்கு அவர் சொல்றாரு. இதெல்லாம் நீ விட்டு ஓடு தேவ மனுஷனே அப்படின்றாரு. அந்த சில பாவங்களை நம்ம விக்கிர ஆராதனையை விட்டு விலகி ஓடுங்கள்னு போட்டிருக்கு. ஆனா ஒரு பிசாசுகிட்ட எடுத்துக்கும் போது பிசாசுகிட்ட இருந்து நம்ம ஓடணும்னு வேத சொல்ல பாருங்களேன். என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கு, எதிர்த்து நில், எதிர்த்து நில் அப்படின்னு போருக்கு, வித் ஸ்டாண்ட், எதிர்த்து நில். ஜேம்ஸ் என்னவோ சொல்றாரு, நம்ம அப்படி ஒழுங்கா எதிர்த்து நின்னோம்னா அவன் நம்மளை விட்டு ஓடி போவான்னு போட்டிருக்கு பாருங்களேன். அவன் ஓடணும். நமக்கும் பிசாசுக்கும் நடக்கிற போர்ல நம்ம ஓட வேண்டியது இல்லை, அவன் ஓடணும். அதான் வேதம் நம்ம கிட்ட எதிர்பார்க்குது. எப்படி எதிர்த்து நிக்கிறது பாருங்களேன், எப்படி எதிர்த்து நிற்கிறது, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து பாருங்க, உறுதியாயிருந்து. உறுதியாயிருந்துன்ற ஒரு வார்த்தை வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் வேர்டு. உறுதியா நிக்கிறதுனா என்ன, ஒரு பில்லரு சொல்றோம் இல்லைங்களா, ஒரு பில்லரு, ஒரு கற்பாறை எப்படி உறுதியா நிக்கும், அது அசைக்க முடியுமா, அசைக்கவே முடியாது. எத்தனை அலைகள் வந்து அடிச்சாலும், எவ்வளோ பெரிய சுனாமி வந்து அடிச்சாலும் ஊரெல்லாம் வாரிட்டு போயிருது, ஆனா அந்த கல்லு அந்த அலை வந்து அது மேல அடிச்சு அதுதான் நுறையா கீழே போகுமே தவிர அந்த கல்லு அப்படியே நிக்கும், உறுதியா நிக்கும். அந்த மாதிரி பிசாசுக்கு எதிர்த்து கற்பாறை மாதிரி நில்லுங்கள். அதான் ஃபர்ஸ்டா நம்ம தெரிஞ்சுக்கணும், கற்பாறை மாதிரி நிக்கணும். எப்படிங்க கற்பாறை மாதிரி நிக்கிறது, எது அதனோட எந்த சாதனத்தை படுத்தி நம்ம நிக்க முடியும், என்ன சொல்றாரு, இல்ல இதுலயே பாத்தீங்கன்னா விசுவாசத்தில் எதுல நம்ம கற்பாரியா நிக்கணும், விசுவாசத்தில் நாம் கற்பாரையா உறுதியா நிக்கணும். விசுவாசத்தில் நாம் கற்பாரையா நிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசத்தில் நாம் கற்பாரையா நிக்கணும்னா நம்மளுடைய உறுதியில, நம்ம எடுத்த முடிவுல நம்ம கற்பாரையா நிக்க கூடாது. நான் இன்னுமே செய்ய மாட்டேன், நீ எங்கிட்ட வராத, நான் இன்னுமே பாவம் செய்ய மாட்டேன் அப்படி நின்னா அது நம்ம ஊதிட்டு போயிடும். நம்ம எதுல தான் நிக்கணும்? விசுவாசத்தில் உறுதியா நிக்கணும். என்ன விசுவாசத்தில் பார்த்தோம்னா, இது வந்து த அப்செக்டிவ் ஃபேத். இது வந்து நம்ம விசுவாசத்தை பத்தி பேசல, நம்ம வேதத்துல ஆண்டவருடைய காஸ்பல் சுவிசேஷம் நிறைந்த விசுவாசத்தை பத்தி பேசுது. அப்படி ஒரு வார்த்தை விசுவ பைபிளுக்கு இன்னொரு வார்த்தை விசுவாசம் கூட இருக்கு தெரியுங்களா. சுவிசேஷத்துல ஆண்டவர் வெளிப்படுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் சத்தியங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேர் விசுவாசம். யூதாலையும் நம்ம பார்த்திருக்கிறோம், நமக்காக கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு. ஏன் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் சத்தியத்தை பத்தி அவர் பேசுறார். அந்த சத்தியத்தில் நாம் உறுதியாய் நிக்க வேண்டும். நம்ம விசுவாசமும் அதுல அடங்கி இருக்கு. அந்த உறுதியாய் நில்லுங்கள்ன்றது எதுல இருக்கு? நம்ம விசுவாசம். எதுல நம்ம உறுதியா நிக்கணும்? ஆண்டவருடைய சத்தியத்தில் நம்ம உறுதியா நிக்கணும். பாருங்களேன், அதான் அங்க போட்டிருக்கிறத பாக்குறோம். ஆண்டவருடைய சத்தியத்தில் நாம் கற்பாறை மாதிரி நிக்கணும். அந்த சத்தியத்தின் கருத்துக்களை என்னன்னு புரிந்து அந்த வாக்கு தத்தங்களை நம்பி நாம் அதுக்கு உறுதியா நிற்கணும். ஏன், எந்த மாதிரி சத்தியங்கள்ல இப்ப பாத்தீங்கன்னா, அந்த விசுவாசிங்க அந்த அந்த முதல் நூற்றாண்டுல இருந்த பேதுரு எழுதுறாரு இல்லைங்களா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு பாடுகள் வந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா, பல சஃபரிங்ஸ் வந்திருக்கு, பிசாசு கொண்டு வருது சஃபரிங். ஆண்டவரை விசுவாசிச்சு சுவிசேஷத்தை கேட்டு சுவிசேஷத்தின் சத்தியங்களை அவங்க நம்பி மனம் திரும்பினாங்க. சத்தியத்தினால் ஆத்தும பரிசுத்தமானுச்சுன்னு அவங்களுக்கு வந்துச்சு. அவங்க வந்து என்ன அடைஞ்சாங்க? நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் இல்லைங்களா, தேவனால் பிதானால மறுரூபம் அடைந்திருக்கிறேன், எனக்கு அழியாததும் வாடாததுமான சுதந்திரம் இருக்கு, நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன். அதெல்லாம் சத்தியங்கள் இல்லைங்களா, சத்தியங்கள்லாம் அவங்க கத்துக்கிட்டு வந்திருக்காங்க. அதனால நான் இயேசுவை நேசிக்கிறேன், இயேசுவை காணாம இருந்தாலும் அவரை நேசிக்கிறேன். அந்த நேசத்தை எப்படி வெளிப்படுத்துறேன்? நம்ம பார்த்துட்டு வந்தோம், அவர் கட்டளைகளை கீழ் என்னை ஒருத்தர் நேசிக்கிறானா, என் கட்டளைகளை கீழ்படியணும். என் குடும்பத்திலையும் வீட்டிலையும் எல்லா சமுதாயத்திலையும் அவர் கட்டளைகளை கீழ்படிவதன் மூலமா இயேசுவை நான் நேசிக்கிறேன். அவங்க இருந்தாங்க, அவங்க இருக்கும் போது அவங்களுக்கு சஃபரிங் வந்துச்சு இல்லைங்களா, உலகம் அவங்களுக்கு பாடுகளை கொண்டு வந்துச்சு. அவர் என்ன என்னத்துக்கு பாடுகள் கொண்டு வருது? அவர் என்ன காட்டுறாருனா, பிசாசு தான் இந்த பாடுகளை கொண்டு வருது. யோபு கொண்டு வந்த மாதிரி ஏன் கொண்டு வருது? ஆண்டவர்கிட்ட இருந்து உங்களை ஆண்டவரை நம்பி போனா இதுதான் கேதி, ஆண்டவர் வழியில போனா இதான் கேதி. ஆகவே ஆண்டவரை சபிச்சுட்டு என் கூட வந்துரு, முதல்ல என் கூட என் பிள்ளையா இருந்தல அந்த மாதிரி என் கூட வந்துரு. அவங்களுக்கு புத்தி சொல்ற மாதிரி என்ன சொல்றாரு? எதிர்த்து நில்லுங்கள். எதுல எதிர்த்து நிக்கணும்? சத்தியத்தில் எதிர்த்து நில்லுங்க. எவ்வளவு காரியங்கள் நீங்க படிச்சிருக்கிறீங்க, தேவனால் தெரிந்து கொண்ட சத்தியம், தேவன் உங்களை மறு ஜென்மம் கொடுத்த சத்தியம், அதுல நீங்க உறுதியா நில்லுங்கள். பாருங்களேன், அதுல நீங்க உறுதியா நில்லுங்க அப்படின்றாரு. இயேசு உங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து அவர் உங்களுக்கு உங்க பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருக்கிறாரு, உங்களை ரட்சித்து அழியாத சுதந்திரம் உங்களுக்காக வச்சிருக்கிறாரு. அவர் உங்களை காப்பார். அவரு அந்த சத்தியத்தில் நீங்க உறுதியா இருங்கள் அப்படின்றாரு. பாருங்களேன், அந்த சத்தியத்தில் நீங்க உறுதியா நிக்கணும். அடுத்த அந்த வசனம் படிங்களா, விசுவாசத்தில் நீங்கள் உறுதியா இருந்து. இது பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய போர் நம்ம எப்படி செய்யறது அப்படின்றது இதுதாங்க வழி, இதுதான் வழி. நம்ம ஆண்டவர் சத்தியத்தில் நம்ம உறுதியா நிக்கிறது மூலமா தான் பிசாசுக்கு எதிர்த்து நம்ம நிக்க முடியும். பாருங்களேன், இந்த உலகத்துல சொல்றாங்க வேதம் மைண்ட்லெஸ் கிறிஸ்டியானிட்டி, அது இல்ல சத்தியம் இல்ல, வேற என்னதான் பண்றது, முட்டாள்தனமா ஏதோ ஒன்னு சொல்ல வேண்டியது. நான் கட்டுறேன் கிட்டுறேன். இன்னும் ஒரு வசனம் படிப்போம், 2 கொரிந்தியர் 10:3.
நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களா என்றும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயிருந்தும் மாம்சத்திற்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவர்களாய் பலமுள்ளவைகளாயிருக்கிறது.
பாருங்களேன், நாங்கள் மாம்சத்தில் போர் செய்கிறவர்கள் அல்ல, பேச்சியோ கட்டுறோம் கிட்டுறோம் அணிக்கிட்டோ இல்ல, ஆவிக்குரிய போர் செய்யறோம், தேவனுடைய பலத்தினால் போர் செய்யறோம். அது எங்களுக்கு எப்படி கிடைக்குது? தொடர்ந்து படிங்க.
அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி,
தேவனை அறிகிற அறிவின் மூலமா எல்லாத்தையும் நாங்கள் நிர்மூலமாக்குறோம். பாருங்களேன், பிசாசு எப்படி தெரியுங்களா எதிர்த்து நிக்கிறது? ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம்னா, சத்தியத்தை நாம் உறுதியாய் நம்பி அதுக்கு கீழ்ப்படியில தான் நம்ம பிசாசை எதிர்த்து நிக்க முடியுமே தவிர வேற வழியே இல்லை. சத்தியத்தை நாம் உறுதியாய் கற்பாறை மாதிரி நம்பி, இயேசு என்ன மன்னிச்சிருக்கிறாரு, இயேசுக்குள்ள நான் நிலைத்திருக்கிறேன், இயேசு என்ன பரலோகத்துக்கு கூட்டு போவாரு, இயேசு எனக்கு அழியாத சுதந்திரம் வச்சிருக்கிறாரு, என்ன பாடுகள் வந்தாலும் நான் கற்பாறை அதை நம்பி நான் நிற்பேன்றதுல தான் பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிக்க முடியும். இன்னொரு வசனம் படி, 1 தீமோத்தேயு 1:18, இது பல வசனங்கள்ல வர்றத பாக்கலாம். நல்ல போரை செய்யின்றாரு தீமோத்திக்கு. 1:18,
குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து உன் உண்டான தீர்க்க தரிசனங்களின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணு.
நல்ல போராட்டத்தை பண்ணு, ஆவிக்குரிய நல்ல போராட்டத்தை பண்ணு. எப்படிங்க நல்ல போராட்டத்தை பண்றது? தொடர்ந்து படிங்க.
இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன், நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிருக்கும்.
பாருங்களேன் எப்படி எப்படி போர் செய்யறது. விசுவாசமும் நல் மனசாட்சி, கவனிக்கிறீங்களா? விசுவாசத்துல அப்படின்னா வேத சத்தியத்துல நாம ஆர்வமா அதை பற்றி கொண்டு, நல் மனசாட்சினா என்ன, அதுக்கு கீழ்ப்படியும் இல்லைங்களா. நல்லா விசுவாசத்தை சத்தியத்தெல்லாம் படிச்சுக்கிட்டு ஒன்னும் கீழ்ப்படியாம இருந்தா நல் மனசாட்சி இருக்க முடியுமா? இல்ல. ரெண்டு வழிதான் அங்க விசுவாசம் மேற்கொள்றது, ஆண்டவருடைய சத்தியத்துல ஆழமா உறுதியா நின்று பரிசுத்தமா வாழ்றதுல தான், அந்த வசனத்தின்படி வாழ்றதுல தான் பிசாசத்தை நம்ம எதிர்த்து நிக்க முடியும். பாருங்களேன், அதான் நல் போராட்டத்தை செய். எப்படி? விசுவாசத்துல, அதான் ஆப்ஜெக்டிவ் ஃபேத். ஆண்டவர் கொடுத்த விசுவாசத்தை உறுதியா பற்றி அதுலயே நம்ம உறுதியா இருந்து, அது உறுதியா இருந்தா தான் நம்ம எப்படி இருக்க முடியும், நல் மனசாட்சியா வாழ முடியும், பரிசுத்தமா நம்ம வாழ முடியும். அப்பதான் பிசாசு நம்ம கிட்ட வராதபடி எதிர்த்து நம்ம நிக்க முடியும். ரொம்ப சிம்பிளா இல்ல? அந்த புக்கை படிச்சு, இதை படிச்சு, இதெல்லாம் படிச்சு எதுவும் படிக்க வேண்டியது இல்ல. வேதத்துல ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்காரு, வசனத்துல நீ உறுதியா அதை நம்பி அதன் மேல நில்லு, அதுக்கு ஏற்றா போல் பரிசுத்தமா நல் மனசாட்சியா வாழ. பிசாசம் கிட்டே வர முடியாது, உங்ககிட்டயே வர முடியாது, அதான் சொல்றாரு. பாருங்களேன், நல் மனசாட்சியா இல்லன்னா என்ன ஆகும்? சில பேர் பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தன்றார். 20வது வசனத்துல பாருங்களேன், அதே 1 தீமோத்தேயுல,
இமேனையும் அலெக்சாண்டரும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் தூஷியாதபடி சிக்ஷிக்கப்பட்ட அவர்களை
ஒப்பு கொடுத்துட்டாங்க.
அதெல்லாம் விட்டுட்டாங்களாம்
பேசிக், அது அடிப்படையை விட்டுட்டாங்களாம். இப்ப பரிசுத்தமா வாழ்றது, ஆண்டவர் தேடி வாழ்றதெல்லாம் விட்டுட்டு கப்பல் சேதம் ஆயிருச்சு அவங்க வாழ்க்கை. கப்பல் சேதம் ஆகி பிசாசுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்து விட்டேன், போங்க அப்படின்னு விட்டுட்டாரோ. பாருங்களேன், இப்படித்தாங்க பிசாசு கிட்ட நம்ம தப்ப முடியும். நல் மனசாட்சி, விசுவாசத்தில் உறுதியாய் நின்று நல் மனசாட்சி. அதான் பேதுருவோ நமக்கு என்ன சொல்றாரு, அவருக்கு எதிர்த்து நில்லுங்கள். எதுல எதிர்த்து நிற்கணும்? கற்பாறை போல் விசுவாசத்தில், விசுவாசத்தை நம்பி நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகள்ல உறுதியாய் நின்று மனல் மனசாட்சியா நம்ம நடந்துக்கணும். இன்னொரு வசனமா இருக்கு, நமக்கு நேரம் ஆயிடுச்சு. இதுல எபேசியர் 6 அவர் சொல்றாரு, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அவர் ஒரு ஆர்மிக்கே சொல்றாரு, ஒரு ஆர்மி ட்ரெஸ் போட்டுக்கங்க அப்படின்றாரு. என்னென்ன ட்ரெஸ் வேகமா பாப்போமே. 6:10,
வல்லமையிலும் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக,
எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களா இருக்கும்படி. பாருங்களா எப்படி எதிர்த்து நிற்கிற திராணி,
தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அதிக அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள்.
என்ன அது சர்வாயுத வர்க்கம் பாருங்களா,
சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாய்.
ஆரம்பத்திலே எதை ஆரம்பிக்கிறாரு, சத்தியம் என்ற கச்சையை எடுத்து டைட்டா கட்டிக்கங்க. பாருங்களேன், வேதத்துல நம்ம வளராத இருந்தோம்னா சாத்தான மென்னு சாப்பிட்டோம். சத்தியம் என்ற கட்சியை, ஏன்னா மூளையில ஆவிக்குரிய உலகத்துல இருக்கிற ஆபத்துல நம்மள காத்துக்கிறதுக்கும் அதுல இருந்து நம்ம ஆசீர்வாதம் பெறத்துக்கும் நம்ம மைண்ட யூஸ் பண்ணலன்னா முடியாது வேதத்தின்படி. சத்தியம் என்ற கட்சியை டைட்டா எடுத்து கட்டிக்காக. அப்புறம்
நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாய்,
மார்க்கவசம் சத்தியத்தை அப்படி கட்டினா தான் மார்க்கவசம்னா என்ன, நீதி சத்தியத்தை கீழ்படியிருத்தான் நீதி இல்லைங்களா, அதே மனசாட்சி நல் மனசாட்சி இங்க வருது. மார்க்கவசம் இல்லைன்னா என்ன, நெஞ்சில டமால் 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 டமால்னு குண்டு பாயும், அவ்வளவுதான். பிசாசு வில்லு விட்டுகிட்டே இருக்கும், உத வாங்கிக்கிட்டே இருப்போம். மார்க்கவசத்தை அணிந்து கொண்டு அப்புறம்
சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் கொடுத்தவர்களாக.
ரொம்ப இருக்கு அதுல, சமாதானம் என்ற பாதரட்சையை போட்டுக்கோங்கன்னா என்ன, நம்ம நிக்கணும். ஒரு போர் வீரனுக்கு நல்ல ஷூஸ் தேவை இல்லைங்களா. ஆண்டவர் சுவிசேஷம்ன்றாருங்க, சுவிசேஷம் நமக்கு என்ன கொடுத்திருக்கு, ஆண்டவர்கிட்ட சமாதானத்தை கொடுத்தேன். பிசாசே நீ என்னன்னா செய்யலாம் என்னன்னா பண்ணலாம், ஆனா தேவன் எடுத்துல எனக்கு சமாதானம் இருக்கிறது. நீ எனக்கு குழப்பலாம் என்னன்னா பண்ணலாம், ஆண்டவர் சுவிசேஷத்தின் மூலமா என் பாவங்களை மன்னிச்சு எனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார்ன்றதுல அதுல ரொம்ப உறுதியா இருக்கணும். எனக்கு கர்த்தர்கிட்ட சமாதானம் இருக்கு. உலகத்துல சமாதானம் இல்லாம இருக்கலாம், பிரச்சனைகளா இருக்கலாம், தேவனிடத்தில் எனக்கு சமாதானம் சுவிசேஷம் கொண்டு வந்திருக்கிறது அதுன்றதுல உறுதியா இருக்கணும். அப்புறம்
பொல்லாதனையும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய், எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள்.
கேடகத்தை ஷீல்டு இல்லைங்களா, விசுவாசம் கேடகம், அது வரும்போதெல்லாம் அதை நம்மளை பார்த்துக் கொள்றதுக்கு நம்முடைய விசுவாசம் என்றார். அப்புறம்
ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளு.
பாருங்களேன், ரட்சணியம் ரட்சிப்புன்ற ஹெல்மெட், ஹெல்மெட் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஹெல்மெட் எல்லாம் தலை மண்டைய வெடிஞ்சு போவோம். ஹெல்மெட் எது, நம்மளுடைய ரட்சிப்பு, நம்முடைய ரட்சிப்புல இருக்கக்கூடிய பாதுகாப்பு. ஆண்டவர் என்ன ரட்சித்திருக்கிறார், ஆண்டவர் என்ன ரட்சித்திருக்கிறார், அந்த பாதுகாப்பு கிறிஸ்துக்குள்ள இருக்கக்கூடிய நித்திய பாதுகாப்புல நம்ம உறுதியா இருக்கணும். என்னதான் பண்ணாலும் ஆண்டவர் என்ன ரட்சித்திருக்கிறார், அதுல உறுதியா இருக்கணும். ஆகவே இது பாத்தீங்கன்னா, இதை நம்ம டீட்டெயிலா வேற எப்பனா படிப்போம், நம்ம முடிக்கணும், நேரம் ஆயிடுச்சு. இதுலதான் அவரு இதுதான் போர் செய்ய முடியும். பிசாசுக்கு விரோதமா நம்ம எப்படி எதிர்த்து நிற்கிறது, விசுவாசத்தில் உறுதியாய் நின்னு. பாருங்களேன், கற்பாறை போல நின்று ஆண்டவுடைய சத்தியத்துல நம்ம உறுதியா இருந்து அதுக்கு கீழ்படுகிறவர்களா இருக்கும்போது தான் பிசாசு நம்ம எதிர்த்து நிற்க முடியும். அது மாத்திரம் இல்லாம இங்க ஒன்னே ஒண்ணு சொல்றாரு, ரெண்டு நிமிஷத்தை முடிச்சிடறேன். என்ன சொல்றாரு, விசுவாசத்தை அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உங்கள் இங்க என்ன சொல்றாரு, எப்பா உனக்கு வந்த சோதனையோ உனக்கு வந்த கஷ்டமோ உனக்கு தனியா வந்துடல. பிசாசு சில பேரை ரொம்ப வேதனை கொடுக்கறது எதை வச்சு தெரியுங்களா, ரொம்ப பிசாசுக்கு முன்னாடி பலவீனாயிருது தெரியுமா, உலகத்துல யாருக்குமே வராத கஷ்டம் எனக்கு வந்திருக்குங்க அப்படின்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா, அந்த நினைச்சீங்கன்னா போச்சுன்னு அர்த்தம். ஏன் ஒன்னு குறைந்தர்ல போட்டிருக்கு, மனுஷர்களுக்கு உண்டாகும் சோதனையே அன்றி வேற எந்த பெரிய சோதனையும் உனக்கு வந்துடல அப்படின்னு இருக்காரு. இப்படிப்பட்ட சோதனை உலகத்தில் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் வருது. அதை நம்ம உணர்ந்தோம்னா யோசிச்சு பாருங்களேன், உலகத்தில் இருக்கிற எல்லா, நம்ம தனி ஆள் இல்லை, நமக்கு வர கஷ்டங்கள் உலகத்துல எத்தனையோ பேருக்கு வந்திருக்கு. நம்மளே தனி, உலகத்துல யாருக்குமே வராத பிரச்சனை நம்மளை விட பல மடங்கு வந்திருக்கு சில பேருக்கெல்லாம். அதை நம்ம நினைச்சு பாருங்களேன், அப்படி நினைச்சோம்னா பிசாசுக்கு எதிர்த்து நிக்க முடியும். அவன் நம்மள பலவீன ஆக்குறதே, யாருக்குமே வராத கஷ்டம் உனக்கு வந்துருச்சுமா பாவமா நீ அப்படின்னு நம்மள பலவீனம் இல்ல, எத்தனையோ பேருக்கு வந்திருக்கு என்ன விட. அப்ப நம்ம உறுதியா நிக்க முடியும். எனக்கும் ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி டிபி வந்துருச்சு இல்லைங்களா, டிபி வந்து அந்த டாக்டர் கட்டி இருக்குது, கேன்சர் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் தான் அவர் உயிரோடு இருப்பாரு என்னன்னுவோ சொல்லிட்டாங்க. நாலு ஓல போட்டாங்க எனக்கு சபையில எல்லாம், ஐயோ பாஸ்டருக்கு எப்படி நடக்குமா, என் வைஃப் எல்லாம் அழுது, ஐயோ என் ஹஸ்பண்டுக்கு உடம்பே சரியில்லை, ஒரே அழு. எனக்கு கொஞ்சம் உறுதியா நான் நிக்க முடிஞ்சு, ஏன் தெரியுங்களா, ஏன்னா சப சரித்திரத்துல எனக்கு தெரியும் எவ்வளவு மனிதர்கள் என்னை விட பல பாடுகள் பட்டிருக்காங்க. பெரிய பக்திமான் கேல்வின் எடுத்தீங்கன்னா உடம்பெல்லாம் வியாதி அந்த மனுஷனுக்கு, ஒரு நாளும் தலைவலி ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ இல்லாம இருக்கும். 24 hours தலைவலி, எப்படிங்க தூங்கி இருப்பாரு, எப்படிங்க வாழ்ந்திருப்பாரு, உடம்பெல்லாம் வியாதிகள். ரிச்சர்ட் பேக்ஸ்டர் அப்படித்தான், நடக்க முடியாது, பல வியாதிகளும் கஷ்டங்களும், குழந்தைங்க சரியில்லை, எவ்வளவு பட்டிருக்காங்க அவங்க எல்லாம். ஆனா அவங்க சாதிச்சது எவ்வளவு பெருசா சாதிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் என்ன, எனக்கு என்ன ஒரு கேன்சர் வந்துச்சுன்னா அது என்ன பெரிய விஷயம், அவங்களாம் எவ்வளவு அனுபவிச்சு ஆண்டவருக்காக நின்று இருக்கிறாங்களே நினைச்சோம்னா எதிர்த்து நிக்க முடியும் இல்லைங்களா. எனக்கெல்லாம் ஒன்னும் பெரிய ஒரு கொசு கடை இல்ல, அவங்களுக்கு கம்பேர் பண்ணோம்னா நமக்கு ஆவருது, அவ்வளவு பட்டிருக்காங்களே, நான் என்ன பெருசுன்றத அதை நினைச்சு எதிர்த்து நில்லுங்கன்றார். பாருங்களேன், ஏன் உலகத்தில் உள்ள உங்க சகோதரர்களுக்கு அந்த மாதிரி கஷ்டங்கள் வந்திருக்கு, அது என்ன ஆயிருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கு, பாடுகள் நிறைவேறுகிறது என்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் ஆண்டவர் வர்ற பாடுகள், நம்ம வாழ்க்கையில வர பாடுகள் வந்து ஏனோ தானோன்னு வருதில்ல, கடவுள் ஒரு பிளான் வச்சு அனுப்பிச்சிருக்கிறார். எல்லாருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில வந்த பாடுகள் ஒரு திட்டத்தோடு வந்து அந்த திட்டம் நிறைவேறுச்சு, நிறைவேறி அவங்கள பரலோகத்துக்கு கொண்டு போச்சு. சொல்ல பரிசுத்தவன் அப்படியா இருக்காங்க, அதே மாதிரி உன் வாழ்க்கையிலயும் வந்திருக்கு. அந்த நேரம் அது நிறைவேற நேரத்துல அந்த பாடு அந்த டைம்ல கரெக்டா எடுத்துருவார். நமக்கு தெரியும், அவருக்கு தெரியும் எந்த எவ்வளவு நம்மளால தாங்க முடியும்னு. அந்த நிறைவேறும் போது எடுத்துருவார். அதுக்கு முன்னாடியோ அதுக்கு பிந்தியோ ஒரு நிமிஷம் விட மாட்டார் ஆண்டவர். அதை நம்பி நீங்க அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அந்த சகோதரர்களுக்கு சொல்றாரு, நமக்கும் அது பொருந்தும். ஆகவே இதெல்லாம் வச்சுதான் நம்ம சாத்தானை எதிர்க்க முடியுங்க. நம்மளை ஆண்டவர் தொடர்ந்து உதவி செய்யட்டும் இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிறது. ஜெபம் செய்து எங்களை மிகவும் நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, பல காரியங்களை நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். எவ்வளவு ஏழ்மையாக மிகவும் பிரயோஜனமாக உங்களுடைய சத்தியங்களை எங்களுக்கு நீர் எழுதி கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. தாழ்மையோடு உம்முடைய வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உம்முடைய சத்தியத்தில் நாங்கள் உறுதியா நிற்கும் போதுதான், அதுக்கு கீழ்ப்படிந்து நிற்கும் போதுதான் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற ஆபத்துகள் இருந்தோ நாங்கள் தப்ப முடியும், அதனுடைய ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற முடியும் ஆண்டவரே. அதை விட்டு முட்டாள்தனமா வீண் பெருமைனாலேயோ சுய பரிதாகத்தினாலேயோ உலக கவலைகள்னாலேயோ நாங்கள் பிசாசு வாயில விழாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இந்த வஸ்திரத்தில் இருந்து போட்டிருக்கிற மாதிரி அவனுக்கு உறுதியாக நாங்கள் எதிர்த்து நிற்க, விசுவாசத்தில் எதிர்த்து நிற்க, சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு நாங்கள் எதிர்த்து நிற்க எங்களுக்கு எல்லா வசதிகளும் நீங்கள் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை அறிந்து எங்களுடைய அறிவை நாங்கள் பயன்படுத்தி உம்முடைய வேதத்தில் உறுதியா நிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே. ஆமென். கடைசி பாட்டு நான் பாடலாம்.